அகிலங்களை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற இரட்சகனாகிய ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு விருத்தானது. சலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம்மவர்கள். அல்லாஹு யஸ்தஸியு பிஹிம் வயமுத்துஹும் ஃபீ துகியானிஹிம் யஅமஹூன். அல்லாஹ் அவர்களை கேலி செய்கிறான், அந்த முனாஃபிக்கீன்களை. வயமுத்துஹும் ஃபீ துகியானிஹிம் யஅமஹூன், இன்னும் அதிலே கெட்டு திரிபவர்களாக அல்லாஹு தஆலா அவர்களுடைய வழிகேட்டிலே அவர்களை இருக்க செய்கிறான், அதிலே நிலைத்திருக்க செய்கிறான். இது இந்த ஆயத்து. இப்ப இதற்கு முன் உள்ளாண்ட ஆயத்துகளிலே முனாஃபிக்குன்னா யாரு, முனாஃபிக்கினுடைய வர்க்கம் வரலாறிலே அதனுடைய தோற்றம் எப்படி ஆரம்பித்தது, அதை கொண்டு வந்தவர்கள் யார், அந்த சமுதாயத்தை உருவாக்கி தந்த சீமான்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் யார் இருந்தார்கள் என்ற வரலாற்று பின்னணியை படித்ததோடு, அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொன்ன அவர்களுடைய அடையாளங்கள் சிலவற்றையும் மேலுள்ள ஆயத்துகளிலே நாம் பார்த்தோம். அவர்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்லுவார்கள், ஆனால் உள்ளே ஈமான் அல்ல, அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதும் கிடையாது. அதே போன்று அவர்களிடத்திலே போய் மக்களை போன்று ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னால், இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் ஈமான் கொள்ளுகிற ரூட்டே வேறாம்பாங்க. ஆனால் அவர்கள் கொள்ளுகிற ஈமானினுடைய வழி சரியானதல்ல, அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட பாதை தவறாகி விட்டது என்பதையும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை என்பதையும் ஆயத்து தெள்ள தெளிவாக சொல்லியது. அதே போன்று அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் இந்த சமுதாயத்தினுடைய முன்னோடி சீர்திருத்தவாதிகளாக இருக்கிறோம் என்ற தன் பிரகடனத்தை படுத்துவார்கள். ஆனால் அவர்கள் என்ன ஃபசாதை, என்ன ஃபித்னாவை, எந்த செயலேட்டை ரப்புல் ஆலமீனுக்கு மாற்றமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா பட்டியலிட்டு காட்டி, அவர்கள் அதை அறியாமல் இருக்கும் நிலையிலே அந்த அநியாயங்களையும் அந்த பிரச்சனைகளையும் இந்த சமூகத்திற்கு, இந்த மார்க்கத்திற்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் பட்டியலிட்டு காட்டினார். அதற்கு அடுத்தபடியாக வருகிற போது, இப்படியெல்லாம் அவர்கள் செய்ததனுடைய நோக்கம், நாம் அல்லாஹுவையும் அல்லாஹுவினுடைய தூதரையும் ஏமாற்றி விட்டோம் என்ற ஒரு பெரிய ஒரு நினைப்பிலே அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹு சொல்லுகிறான், சத்தியமாக ஒரு காலத்திலும் அல்லாஹுவையும் அல்லாஹுவினுடைய தூதரையும் யாராலும் ஏமாற்ற முடியாது, மூமின்களையும் ஏமாற்ற முடியாது. அவர்கள் தங்களுக்கு தாங்களே தங்களை ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள் என்பதை தவிர வேறு ஒன்றுமே இந்த இடத்திலே சொல்ல முடியாது என்பதற்கும் இங்கே விளக்கம் சொல்லப்பட்டது. அப்போ அதனுடைய தொடராக இந்த இடத்திலே இன்னொரு வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய அந்த வழிகெடுதலிலே அல்லாஹு தஆலா அவர்களை நிலைத்திருக்க செய்து விட்டான், அதிலே நிலைப்பாடாக ஆக்கிவிட்டான் என்ற கருத்தை இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள். இப்ப துகியான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், வழிகேடு என்ற அர்த்தம், அவர்களுடைய வழிகேடு. அதை சொல்லிட்டு அல்லாஹு தஆலா அடுத்ததாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், யமஹூன். யமஹூன் என்ற வார்த்தை இருக்கிறதே ஒரு முக்கியமான வார்த்தை. அஜரத்து என்னடா லிட்ரேச்சர் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதுன்னு நினைக்காதீங்க, விளங்க வேண்டிய சந்தர்ப்பம் சூழ்நிலை. பொதுவா நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், அல்லாஹு தஆலா திருக்குறான்ல சொல்லும் போது அவர்கள் குருடர்களாக இருக்கிறார்கள்னு சொல்றான். அதற்கு அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிற வார்த்தை, ஆளுகிற வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டா, அமிய, உம்யா என்று சொன்னால் குருடன் என்ற அர்த்தம் அரபியில. உம்யா அப்படின்னா குருட்டு பெயர், கண்ணு தெரியாதவன், அவனால பார்க்க முடியாது. அப்ப அந்த வார்த்தையை தான் எங்கெல்லாம் இந்த குருடர்கள் என்றும் வழிகேடர்கள் என்றும் இந்த தடத்தை விட்டு மாறியவர்கள் என்றும் சொல்லுகிற போது, அல்லாஹு தஆலா அந்த உம்யா என்ற வார்த்தையை தான் எல்லா இடத்திலும் ஆளுவது அவனுடைய இயற்கை. ஆனால் இந்த இடத்திலே சொல்லுகிற போது யமஹூன் என்று சொன்னான். இதுல வந்து இதனுடைய அசல், இதனுடைய இது எங்கிருந்து டெரிவேஷன், இந்த வர்பினுடைய மேல் இடம் எது அப்படின்னு சொன்னா, மெயின் வர்பு எது அப்படின்னு கேட்டா, உம்ஹு என்று சொல்லுவார்கள் அரபியிலே. உம்ஹு, உம்ஹுனா என்ன அர்த்தம், அதுக்கு இதுக்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. அதாவது சொல்லுகிற செய்தியிலே அதனுடைய அர்த்தத்திலே கவனிக்கிற போது ஒரே தழுவலாக வந்தாலும் கூட, ஆனால் பல்வேறு வித்தியாசங்களை இது கொண்டிருக்கிறது. உம்யா என்று சொன்னால் பார்வை ரீதியான கோளாறு, கேடு, ஒண்ணும் தெரியாது போச்சு அப்படிங்கறத உதாரணம் வச்சு சொல்றது. யமஹூன் என்ற அடிப்படையில் இதற்கு தப்சீரில எழுதுகிற போது, இமாம் இப்னு கதீர் அதே போன்ற மிகப்பெரிய தப்சீரினுடைய இந்த வேத வியாக்கியானிகள் சொல்லுகிற கருத்து என்னவென்று சொன்னால், இது பசீரத்தை இழந்த நிலை என்று எழுதுகிறார்கள். பசீரத்து என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, பசீரத் என்று சொன்னால் ஒரு தெளிந்த ஞானம் என்ற அர்த்தம், ஒரு ஒரு அடிப்படை அறிவு. இந்த அடிப்படை அறிவு எப்படி என்ன ஏதுன்னு விளக்கினா, அது ஒரு தனி ஒரு விஷயம். எப்படி உதாரணத்துக்கு நம்ம இப்ப பாக்குறோம், நம்ம இப்ப எல்லாரும் இங்க வந்திருக்கவங்க பூரா மினிமம் ஒரு 12th முடிச்ச லெவல்ல இருப்பாங்க, 12th கேட்டர் கடந்திருப்பாங்க, அப்படி இல்லனா ஒரு பேச்சுலர் லெவல், அப்படி இல்லனா ஒரு மாஸ்டர் லெவல், அதுக்கு மேல போய் PhD பண்ணவங்களும் கூட இருக்கலாம். ஆனா இதெல்லாம் ஒரு பிளஸ் டூ படிச்ச மாணவனுக்கு என்ன ஒரு அறிவு ஸ்டாண்டர்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டா, அவருக்கு அவருக்கு தெரிந்த அவருடைய சப்ஜெக்ட் அவருடைய சப்ஜெக்டினுடைய நாலேஜ் மத்த அதை விட கொஞ்சம் அப்படி தாண்டி ஒரு பொது அறிவு இதெல்லாம் இருக்கும் மனுஷன் படிக்க ஆரம்பிக்கிற போது. சரி, இது ஒரு அதை விட மாஸ்டர் லெவல் வந்தவருக்கு அதை விட ஞானம் இன்னும் கொஞ்சம் உடன் இயற்கையிலே மனிதனுக்கு இருக்கிற காம உணர்வினுடைய உந்து சக்தி அதுல பிறக்கிற குழந்தை, அதனால அதனுடைய அந்த நேச்சர் தான் அதுக்கு இருக்கும். அப்புறம் ரெண்டாவது பிறக்கிற குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அதை விட கொஞ்சம் தாண்டி கல்யாணம் முடிச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் ஒரு உணர்வோடு, ஆனா அந்த அந்த செக்ஷுவல் இது என்பது அங்க நின்னுகிட்டு தான் இருக்கும், அதோட பிறக்கிற குழந்தை, அதை தாண்டி கொஞ்சம் மூணாவது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னா, அதுல என்ன இருக்கும்னா இந்த இதெல்லாம் தேவைப்படாது. அப்ப அவர் அந்த காலத்தெல்லாம் கடந்து போய் இருப்பாரு. அப்ப தேவைப்படுறது ஒரு நல்ல புள்ள வேணும், அல்லது வேற ஏதாவது ஒரு உயர்ந்த ஒரு எண்ணத்தோடு அவர் தன்னுடைய மனைவியோடு கூடி இருக்கிற போது அந்த உலகத்திற்கு கிடைக்கிற குழந்தையும் அப்படித்தான் கிடைக்கும் என்பது வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது, அறிவியல் நமக்கு சொல்லித் தருகிறது. அதனால இன்னைக்குள்ள வளர்ச்சியினுடைய காலத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தாய் தகப்பனுடைய ஜீன்கள் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதோ அதனுடைய வெளிப்பாடாக குழந்தைகளிடத்திலும் அந்த அறிவு பெற்றுக் கொள்ளப்படுகிறது. அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா வித்தியாசம் எதுவும் கிடையாது, எல்லா குழந்தையிடத்திலும் இப்படிப்பட்ட தெளிவான ஞானங்கள் இருக்கின்றன. இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னு கேட்டா, அந்த பசீரத் என்று சொல்லுகிற அந்த தன்மை, ஓ ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் பாடம் நடத்தும் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா, இப்ப படிச்சுட்டு வெளியே வந்துட்டாரு, எம்ஏ படிச்சுட்டாரு, எல்லாம் பெரிய பெரிய படிப்பு படிச்சுட்டு சமூகத்துக்கு வந்துட்டாரு, ஒரு வேளையில் உத்தியோகத்தில் அமர்த்தப்படுகிறார். அப்ப அப்பன்னா அவனுடைய என்ன அறிவு அங்கே இருக்கிறதுன்னு வேலை செய்யும், படிச்ச படிப்புக்கு அங்க வேலை இல்ல. இன்னைக்கு எல்லா ஆபீஸ்லயும் போய் உட்கார வச்சோடனே நம்ம எம்ஏல படிச்சதையும் இதுல பிஏல படிச்சதையும் அங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, கேட்க மாட்டாங்க. வேலைகள் கொடுக்கப்படும், ஆனால் அங்கே இருக்கிற மனிதர்களோடு சக மனிதர்களோடு எப்படி பழகுகிறோம், நமக்கு மூத்த அதிகாரியோட நம்முடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கிறது, நமக்கு கீழே உள்ள நிலைகளிலே உள்ள அந்த வேலையாளர்களோடு நாம் எப்படி நடைமுறை வாழ்க்கை நடத்துகிறோம், நம்முடைய அறையில இருக்கிற நண்பர்களோடு எப்படி நடை, இப்ப இது இருக்கிறது, இதுக்கு பேரு பசீரத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இது தானா கிடைக்கிற ஞானம், யாரும் கொண்டு போய் ஒருத்தருக்கு ஊட்டி இப்படித்தான் மேல அதிகாரிட்ட நீ பழகணும், இப்படித்தான் கீழே இருக்கணும்னாலும் நீங்க சொன்னதுக்காக வேண்டி ஒரு நாள் இருப்பானே தவிர அடுத்து இயற்கை வந்து தானா கூச்சிடும். ரெண்டாவது நாள் கொஞ்சம் பிரஷர் கொடுத்து அண்டர் பிரஷர்ல வேலை வாங்கினா எந்திரிச்சு நின்றுவான், யோ அதெல்லாம் என்னெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டா அது வந்து அவனுடைய இயற்கை பேச வைக்கிறது. இப்ப அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அந்த பசீரத் என்று சொல்லுகிற அந்த இயற்கை ஞானம் இருக்கிறது அல்லவா, அதை எல்லாத்தையும் புடிங்கிடுவோம் நம்ம, அது எல்லாத்தையும் செல்பு பண்ணிடுவோம், அப்ப உருவிட்டு விட்டுடும் அப்படின்னு சொன்னா, இவனுக்கு எதை பார்த்தாலும் எல்லாம் ஒண்ணு மாதிரிதான் தெரியும், எதை பார்த்தாலும் ஒண்ணு மாதிரிதான் தெரியும். துனியால இது அல்லாஹினுடைய அத்தாட்சி இருக்கிறது, இதை பார்த்து நம்ம எப்படி விளங்கிக்கணும் அப்படிங்கிற அறிவு அந்த இடத்துல மக்கி போயிடும், வேலை செய்யாது. அப்ப எதை பார்த்தாலும் இவன் என்ன நினைப்பான், ஏப்பா இவ்வளவு பெரிய தரப்பையும் இவ்வளவு பெரிய உயர்வு இந்த துனியா தந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, இதுக்கு மேல எப்படி போகணும் அதுக்கு மேல எப்படி போகணும்னு சிந்தனை இருக்குமே தவிர, இதை கொடுத்த இதற்கு பின்னால் இருக்கிற அந்த ரப்பினுடைய மகிமையை பற்றி விளங்குவதற்கு அறிவு தடை போடுகிறது என்பதாக அல்லாஹ் தலா இந்த ஆயத்திலே குறிப்பிடுகிறார். குறிப்பிட்டு அடுத்த ஆயத்தில் சொல்றான், உலாயிக்க அல்லதி நஷ்டரவுல் வலாலத்த பில்ஹுதா பமா ரபிஹ திஜாரத்துஹும் பமா கானு முஹ்தீன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னார், இப்படிப்பட்டவனை நீங்க விளங்கிக்கணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம சொல்றோம். அவன் யாருன்னா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இஷ்டரவுத் வலாலத்த பில்ஹுதா, அவர்கள் அந்த நேர்வழிக்கு பகரமாக வழிகேட்டை வாங்கி கொண்டார்கள். பமா ரபிஹ திஜாரத்துஹும், அவர்களுடைய அந்த வியாபாரம் ஒரு காலமும் லாபம் உள்ளதாக இருக்காது. பமா கானு முஹ்தீன், அவர்கள் வழி நேர்வழி பெற்றவர்களும் அல்ல என்பதாக இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான். கிரந்தங்களிலே இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதும் போது எழுதுறாங்க, இப்ப திஜாரத்துன்னு அல்லாஹ் சொல்றான், திஜாரத்துன்னு சொன்னா வியாபாரம்னு அர்த்தம். என்ன வியாபாரம், பொதுவா நமக்கு இன்னைக்கு சாதாரணமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு கடையில போய் சாயா குடிக்கிறோம், காசு கொடுக்குறோம், சாயா தரோம், குடிச்சிட்டு வந்துட்டோம். இன்னொரு கடையில போய் ஒரு ஃபேமிலி சூப்பர் மார்க்கெட்ல எதுவும் வாங்கணும் அப்படின்னு சொன்னா காசு கொடுக்குறோம், ஜாமான தந்திரம் வாங்கிட்டு வந்துட்டோம். இது பெரும் பிசினஸ் வியாபாரம், இது ஒரு ஒரு காலகட்டத்திற்கு பின்னே ஏற்பட்ட வியாபாரம் இது. ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு காலம் இருந்துச்சு, எந்த அந்த கற்காலம் பண்டைய காலம்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஆளுங்க, ஒரு பழைய காலம். உதாரணத்துக்கு எடுத்துட்டா நாயம் சல்லா அலிசல்லம் அவருடைய காலம், அப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பண்டமாற்று முறை இருந்தது நம்ம தமிழகத்திலயும் அப்படி இருந்துச்சு பண்டமாற்று முறை. இவர் என்ன செய்வாரு, நெல்லை கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட என்ன இருக்க தானியம் அதை வாங்கிக்குவாரு. இப்படித்தான் உலகம் பூரா நடந்துகிட்டு இருந்துச்சு எல்லா இடத்துலயும். அரபுகள் அப்படித்தான் அங்கிருந்து மலை கேரளால வந்து இறங்கினாங்க. கேரளால வந்து இறங்கினதனுடைய நோக்கம் அங்கு இருக்கிற அத்தரு அங்கு இருக்கிற விலை உயர்ந்த பொருட்கள் அந்த கல்லு இதெல்லாத்தையும் கொண்டு வந்து தமிழகத்துல வித்துட்டு அங்கிருக்கக்கூடிய நல்ல தானியங்கள் அதே போன்று அங்க இருக்கக்கூடிய மற்ற வாசனை பொருட்களை இங்கிருந்து எடுத்துட்டு போறதுக்காக வேண்டிதான் அங்கிருந்து வந்தாங்க. இப்ப இவங்கள்ட்ட என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒண்ணு வச்சிருப்பாங்க, அவங்கள்ட்ட ஒண்ணு இருக்கும், இதை கொடுத்துட்டு அது வாங்கிக்குவாங்க. இது பண்டைய காலத்திலே நடைபெற்ற முறை. இது ஒரு காலத்திற்கு அப்புறம் யாரோ ஒரு அவருடைய பேரு ஞாபகம் இல்லை ஆங்கிலேயர் அவரு காலத்துலதான் வந்து என்ன ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் மாறுச்சு. என்ன, இவ எனக்கு தேவையில்லாதது அவர்கிட்ட இருக்கு ஆனா அது எனக்கு தேவை, எனக்கு தேவையில்லாத அவர்கிட்ட இருக்கு ஆனா அவருக்கு தேவையுள்ளது என்னிடத்துல இருக்கிறது. அவர் என்கிட்ட கேட்டார்னா எனக்கு தேவையானது எவன்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட இதை கொடுத்துட்டு தான் வாங்கிக்குவேங்கிறார். இப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, மூணாவது உள்ளவர்கிட்ட அரிசி இருக்கு ஆனா அவர் சொல்றாரு எனக்கு நீ வச்சிருக்கிறது தேவையில்லை. இப்ப கொஞ்ச நேரத்துல பெரிய குழப்பமா போச்சு, அவன் வச்சிருக்கிறது அவன் வச்சிருக்கான் ஆனா தேவைப்படுற ஆளு வேற வேற. இப்ப அவன் நம்ம பாகிஸ்தானி கணக்கு மாதிரி என்ன செய்யறான்னு அவன் அப்படி நின்றுட்டு இருக்கான். பக்கத்து நாட்டுக்காரங்க ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு தான் நாணயம் அறிமுகப்படுத்தப்படுகிறது அங்க. அப்ப நாணயம் ஆரம்ப காலத்துல கல்லுல வந்து அப்படி அச்சடிச்சு கவர்மெண்ட் அறிமுகப்படுத்தின மாதிரி, அதுக்கு பின்னாடி பேப்பர் வந்த காலங்கள்ல அது பேப்பர்ல வந்து அதுக்கு பின்னாடி அப்படி முன்னாடி போய் இப்ப எங்கேயோ போயிருச்சு. அன்னைக்கு அதிர்த்து சொன்ன மாதிரி இப்ப நாணயமுடைய காலம் கூட கிடையாது. இன்னைக்கு காசினுடைய பழக்கம் கூட யார்ட்டும் இல்ல, காசு பழக்கம் கூட ரொம்ப கம்மி, எல்லாம் கிரெடிட் கார்டு ரொம்ப. அதை விட இன்னும் பருவாடு, அதை விட இன்னும் பார்வேர்டா போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அதிர்த்து சொல்லும் போது இன்னொரு நல்ல கருத்தையும் சொன்னாங்க, வெளிநாடுகளிலே வாழுகிற நியூயார்க் லண்டன் போன்ற இடங்களிலே வாழுகிற மக்களுக்கு கூட இன்னைக்கு ஒவ்வொருத்தன் 10 கார்டு 15 கார்டு வச்சிருப்பான். ஒரு ரெண்டு ஒரு 10 நாள் 15 நாள் முன்னாடி இருக்கும் ஒரு வெப்சைட்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஆடிங் கொடுக்கறாங்க, அந்த கிரெடிட் கார்டினுடைய ஆடிங். அதுல போட்டிருக்கான் அமெரிக்கா போன்ற நாடுகளில எல்லாருக்கும் 10-15 கார்டு வச்சிருப்பாங்க. நம்ம நாடுகளில் இப்பதான் அந்த முன்னேற்ற முறை கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு, இன்னும் மாறல. அதனால நம்ம ஆளுகள் எல்லாம் அப்படி மாறி அந்த அளவுக்கு அமெரிக்கா மாறி அதே மாதிரி லண்டன் மாறி இன்னும் நல்லா ஃபார்வேர்டிங் திங்கிங் வந்து அந்த அளவுக்கு இன்னும் முன்னேற்ற பாதையில் அவர்களை இந்த சமூகம் கொண்டு செல்ல வேண்டும் ஒரு கருத்து எழுதியிருந்தான். அப்ப எனக்கு கூட அப்ப நான் நினைச்சேன் சரி சரி அதுவும் கூட நல்ல கருத்தா தான் இருக்கும் போலுக்கு, பணத்தை கணத்தை தூக்கி தலையறதுக்கு காடை போட்டு ஒவ்வொரு இடத்துலயும் மாத்திட்டு போலான்னு. அன்னைக்கு நம்ம போன வாரம் பேசும்போது ஹஜரத் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், காஞ்சி ரவு பாக்கவி சொல்லும் போது சொன்னார்கள், ஏன் அப்படிப்பட்ட நிலைமை அந்த அயல் நாடுகளிலே மேல்நாடுகளிலே மேலத்திய கலாச்சாரத்திலே வந்தது என்று சொன்னால், லண்டன்ல எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் கிட்ட எடுத்துட்டு போக முடியாது, அடிச்சுட்டு போயிருவான். நேரம் ஏன் துப்பாக்கி தூக்கிட்டு வந்து வச்சு டேய் காசு வச்சிருக்கல எறா அப்படின்னா, நம்ம அங்க உயிரை பாப்பமா காசை பாப்பமா பரவாயில்ல வச்சுக்கண்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். அங்க அதே மாதிரி அந்த ரீஃபில் அந்த கல்ச்சர் நிறைய பரவி போச்சு. அதனால அந்த அந்த நாடுகளில் இதை வைத்துக் கொண்டிருக்க முடியாது என்ற ஒரு அழகான கருத்தை இந்த இடத்தில் சுட்டி காட்டினார்கள். இப்போ அந்த அடிப்படையில தான் பணப்புழக்கம் என்பது ஏற்படுத்தப்பட்டது. அப்ப ஒண்ணு கொடுத்துட்டு இன்னொன்னு வாங்குறதுக்கு காசை கொடுத்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்றான், இந்த ஆளுக என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஹுதாவை ஹினாயத்தை நேர்வழியை கொடுத்து விட்டு வழிகேடை வாங்கி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப நேர்வழியை கொடுப்பது என்பதும் வழிகேடை வாங்குவது என்பதும் ஒரு பிசினஸ், அந்த இடத்துல பிசினஸ் நடக்குது. பிசினஸ் நடக்கும் போது வாங்குபவர் என்பது ஒருத்தர் இருக்க வேண்டும், விற்பவர் என்பது ஒருத்தர் இருக்க வேண்டும். அந்த ரெண்டு பேரும் இருந்தாதான் அந்த இடத்துல பிசினஸ்ங்கிறது நடக்கும். இதுல ஒரு பார்ட்டி இல்ல, அந்த ஒரு பார்ட்டிட்ட பொருள் இல்ல, அவர் விற்கிறாருன்னு சொன்னா அதுக்கு பேரு வியாபாரம்னு சொல்ல முடியாது. இப்ப திருமணமும் கூட ஒரு வியாபாரம் தான், இஸ்லாம் கணிக்கிறபடி திருமணம் என்பது கூட ஒரு வியாபாரம் தான். உடனே நினைச்சுக்க வேணாம் என்ன திருத்து நம்ம ஊர்ல அதனாலதான் காசு கொடுத்து மாப்பிள்ளையை வாங்கிக்கிறாங்களோ. இன்னைக்கு கூட எல்லா ஊர்லயும் அப்படித்தான் இருக்கு, வீடு கட்டி கொடுங்க கார் கொடுங்க, வெக்கமும் மானமும் சூடு சொரணை எதுவுமே இல்லாம நாங்க அதை வாங்கிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. இந்த இந்த காலத்துல இஸ்லாம் என்ன சொல்லுச்சுங்கிற கருத்துக்கள் மேலோங்கி பரவிய பின்னரும் கூட அப்படிப்பட்ட ஒரு பின்னடைவு சிந்தனை இருந்தது என்று சொன்னால் அது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்ப இந்த இடத்துல அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல கொடுத்து வாங்குவது திருமணம் என்பதும் கூட ஒரு பிசினஸ். என்ன பிசினஸ் அப்படின்னு கேட்டா, அதையும் ஃபிக்ஹ் கிதாப்ல எழுதும் போது எழுதுறாங்க. என்ன பிசினஸ்னா, இவர் சொல்லிக் கொடுக்க வேண்டும், தகப்பன் தன்னுடைய மகனை தன்னுடைய மகளை அந்த மனிதருக்கு இத்தனை பவுன் மகருக்காக வேண்டி திருமணம் முடித்துக் கொடுக்கிறேன் என்று சொல்ல வேண்டும், அதை அவர் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்ல வேண்டும். திருமணம் என்பதற்கு என்ன அந்த இடத்துல விளக்கம்னு சொன்னா, இஸ்லாமிய அடிப்படைப்படி வியாபாரம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு கருத்தை உடையது. அதை பற்றி ஒரு நாள் குறிப்பாக பேச வேண்டும் என்பது என்னிடத்தில் வைக்கப்பட்ட ஒரு வேண்டுகோள். என்ன சொன்னா, இன்னைக்கு கிரெடிட் கார்டு கலாச்சாரம் அதே போன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய எங்க போனால் இன்ட்ரெஸ்ட் கலாச்சாரம். அப்ப பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் உள்ள இதுல லோனை வாங்கி பிசினஸ் தொடங்கினா அதனுடைய அடிப்படை என்ன, எந்த லோனு எந்த பிசினஸ் எப்படி அமைக்க முடியும், இஸ்லாமிய பேங்கிங் எங்க இருக்கு, அதனுடைய தொடர்பு கொள்வது, இப்படின்னு நிறைய கேள்விகளை கொண்டு வந்து முன்னாடி வச்சாங்க. அது என்பது ஒரு மிக நீள ஒரு வரலாற்றை கொண்டது. அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படையில பார்த்தா ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக எடுத்து வச்சிருச்சு. புகாரி முஸ்லிம் எல்லாத்தினுடைய அந்த ஹதீஸ்களுடைய விளக்க உரையில எப்படி எப்படிலாம் பிசினஸ் பண்ணணும்னு தெளிவா எழுதுறாங்க. இப்ப திருமணம் என்பது எப்படி பிசினஸ் கேட்டா, ஒருவர் கொடுக்க மற்றவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்ல வேண்டும். இப்ப இதுதான் இஸ்லாம் வைக்கிற பிசினஸ். அதே மாதிரி தான் நம்ம இந்த கடையில வாங்குற ஜாமான்லயும் பிசினஸ். எப்படி நான் ஒன்றை கொடுக்கிறேன் என்று சொன்னால் அவர் ஏற்றுக்கொண்டேன் என்று அதை ஒப்புக்கொள்ளணும். ஒப்புக்கொள்ளாம என்ன செஞ்சிட்டாரு, சும்மா போயிட்டாருன்னு சொன்னா பிசினஸ் பூரணமாக நிறைவு பெற்றது கிடையாது என்பது அர்த்தம். அடுத்தது விக்கிறவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீ இது இதெல்லாம் செஞ்சாதான் நான் உனக்கு இந்த பிசினஸ் நடத்தி கொடுப்பேன் அப்படின்ட்டு இடையில ஒரு சில ஷருத்துக்களை வைத்தால் இஸ்லாமிய அடிப்படையில் அந்த பிசினஸுக்கு பேரு பாசி. அது ஏற்றுக்கொள்ளப்படாத வியாபாரமாக கணிக்கப்படும். யாருக்கும் இப்படி இப்படிலாம் நீ செஞ்சா இந்த பிசினஸ் நடக்கும் சொல்லிட்டு ஒரு கருத்தை முன்வைத்து அந்த இடத்திலே விற்கவும் கூடாது. இப்போ கடைசியா மிக முக்கியமான ரொம்ப அத்தியாவசியமான ஒரு இது என்ன அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் போய் ஒரு ஜாமான வாங்கிட்டு வராரு, வெளியே இருந்து வாங்கிட்டு வந்து கடையில வச்சு விக்கிறாரு. இதுதான் நம்ம ஊர்ல நடக்கிற பிசினஸ் பழக்கம். அப்ப அவர் அந்த பொருள் அசல் ரேட்டுக்கு எவ்வளவுக்கு வாங்குறாரு, அதனுடைய டிரான்ஸ்போர்டேஷன் செலவு எவ்வளவு, அதுக்கு பின்னாடி அவர் பிடித்திருக்கக்கூடிய கடையினுடைய செலவு எவ்வளவு, ஆள்கள் வைத்திருந்தால் எவ்வளவு, இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த பொருளினுடைய தலையில வைத்து விற்கிறார். இப்ப அப்படி விற்பதற்கு இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிறது அதுக்குரிய. ஆனா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, அதனுடைய உண்மையான நிலையில் அந்த ரேட்டுக்கு தான் சொல்லணும். அதை விட இன்னும் 10 ரூபா கூட்டி போடுறது அல்லது ஒரு 20 ரூபா நல்ல லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு விக்கிறது அதுவும் கூடாது. அதே போன்று இல்லாத காலத்தில் ஒரு பொருளை பதுக்கிறது. திடீர்னு தமிழக அரசு சொல்லிருச்சு அண்டை மாநிலங்களுக்கு அரிசி போக கூடாதுன்னு, அண்டை மாநிலங்களுக்கு அரிசி போக கூடாதுன்னு சொல்லிருச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் தட்டுப்பாடு அப்படின்னு. உடனே இவன் என்ன செஞ்சுட்டான், ஒரு பெரிய குடோனை பிடிச்சி மூட்டையை பூரா வாங்கி உள்ள அடிக்க வச்சுட்டான், பூட்டியாச்சு. அப்ப எப்ப அது கொஞ்சம் அந்த ரூல் ரிலீஸ் ஆகுதோ உடனே வண்டியில ஏத்தி அண்டை மாநிலத்துக்கு வித்தா நிறைய காசு கிடைக்கும் அனுப்புறாரு அப்படின்னு சொன்னா, இதை இஸ்லாம் ஒரு காலமும் அங்கீகரிக்காது. எங்க தேவையோ அங்கதான் பிசினஸ் பண்ணணும். அப்ப அந்த இடத்துல கொடுக்க வேண்டியது கடமை. இந்த பிசினஸ் பாசிது. இப்ப இதன் மூலமாக ஒருவர் பொருள் ஈட்டினார் என்றால் சொன்னாலும் கூட அதுவும் இஸ்லாமிய அங்கீகாரத்தை விட்டு வெளியே போனதாக ஆகிவிடும். அப்போ இன்னும் இந்த பிசினஸ் என்று ஆரம்பித்தால் அது பாட்டுக்கும் போய்கிட்டே இருக்க வேண்டிய, சரி நம்ம இதுக்கு வந்துருவோம். இப்ப பொருளை கொடுத்துதான் பொருளை வாங்க முடியும். அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், அவர்கள் ஹிதாயத்தை கொடுத்து வரலாத்தை வாங்கி கொண்டார்கள். ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த இடத்துல என்னன்னு சொன்னா, முனாஃபிக்னு அல்லாஹ் சொல்லிட்டான். முதல் விஷயம் முனாஃபிக், உள்ள எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டான். ஈமானும் கிடையாது, அல்லாவையும் ஏத்துக்கல, ரசூலையும் ஏத்துக்கல, சும்மா போய் சொல்றான், வெளியே ஒண்ணு சொல்லி உள்ள ஒண்ணு வச்சிருக்கான், அதனால இந்த ஆளுக பூரா நம்ம லிஸ்டுக்குள்ளே வரமாட்டான்னு சொல்லிட்டான். ஆனா திடீர்னு சொல்றான், ஹிதாயத்தை கொடுத்தான் வலாலத்தை வாங்கினான். இப்ப கொடுக்கறதுக்கு ஹிதாயத்து எங்கேந்து வந்துச்சு, கேள்வி வரும் இல்லையா? பொருளை கொடுத்துதானே பொருளை வாங்க முடியும். இப்ப கொடுக்கறதுக்கு எங்கேருந்து ஹிதாயத்து வந்துச்சு? அப்ப ஹிதாயத்து அவருக்கு உள்ள இருந்திருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா அதுவரையும் அவர் முஸ்லீமாகத்தானே கணிக்கப்பட்டிருப்பார். அப்ப அது என்ன கணக்கு அப்படின்னா, அதுக்கு தப்சீல எழுதும் போது எழுதுறாங்க, அதாவது பொருளை கொடுத்து பொருளை வாங்குவது போன்று இவர் ஹிதாயத்தை கொடுத்து தலாலத்தை வாங்கினார் என்று அல்லாஹ் சொன்னதின் அர்த்தம் என்னவென்று சொன்னால், இவர் என்ன செஞ்சாரு, ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹுத்தாலா இஸ்லாத்தினுடைய அறிவை ஆரம்பத்திலே போட்டு வைத்திருக்கிறார். அல்லாஹுவை தேடுவது, அல்லாஹு நான் யாரு, என்ன படைச்சவன் ஒருத்தன் இருக்கான் என்ற அறிவு இருக்கிறது எல்லாருக்கும் உண்டு. ஒரு மனிதனை காட்டுல கொண்டு போய் விட்டா கூட அவன் வளர்ந்து அங்கிருந்து வருகிற போது ஒரு தேடுதலின் முடிவாக இது எந்த காலத்திலையும் கிடைக்கத்தான் செய்யும். அதனாலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய சயின்டிஸ்டுகள் எல்லாம் மத சார்புள்ளவர்களாக அல்லது இஸ்லாத்தை ஒரு கட்டத்தில் ஏற்றுக்கொள்வர்களாக ஆகிவிடுகிறார்கள். இஸ்லாமிய அறிவு இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மதத்தின் பக்கம் சாய்ந்து விடுகிறார். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த அறிவு ஏதோ ஒரு கடவுள் சொன்ன வார்த்தையில இருக்கிறதுன்னு நம்புறான். அப்போ இந்த இடத்துல எது சொல்லப்படுகிறதுன்னா, இயற்கையிலே நேச்சர்லே அல்லாஹுத்தால ஒரு பெரிய நியமத்தை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். அந்த கொடுத்த நியமத்தை கூட தொலைச்சி வித்துட்டான். எப்படி அந்த கொஞ்சமா கொடுத்த நேமத்து இருக்கு இல்லையா, அதுக்கு மேல மனிதர்களை ஹதீஸ்லே வரும்போது வருகிறது, குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் அபவாஹு யு ஹத்திதானிஹி யு நஸ்ஸிரானிஹி அப்படின்னு சொல்லிட்டு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சிஹாய சித்தாவினுடைய அதிகபட்ச கிதாபுகளிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது என்ன அப்படின்னு கேட்டா, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்திலே வெளிவருகிற போது, ஜனிக்கிற போது, இந்த உலகத்தில் பிறந்து வருகிற போது இஸ்லாமியனாகத்தான் பிறக்கிறது. அது ஃபித்ரத், இயற்கை, அல்லாஹ் அமைச்சு கொடுத்த அது நீதி, அதை யாரும் மாற்ற முடியாது. ஆனால் அபவாகு அவர்களுடைய பெற்றோர்கள் யுஹப்பிதானிகி நசீரானிகி அந்த பிள்ளைகளை யகூதிகளாகவும் நசாராக்களாகவும் ஆக்கி விடுகிறார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த இயற்கை ஹிதாயத்தை கூட இந்த ஆளுக வித்துட்டான். தொடர்ச்சி அதை கூட கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு எனக்கு ஒண்ணு இல்லைங்கிற சர்டிபிகேட்டை வாங்கிக்கிட்டு வந்துட்டான்னு அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே சொல்லுகிறார். இப்ப அதுக்கு அடுத்த ஆயத்துல சொல்றான், மசலுகும் க மசல் இல்ல திஸ்தௌகத நாரா, அவர்களுடைய உதாரணம் ஒரு உதாரணத்தை போன்று, ஒரு மனிதனுடைய உதாரணத்தை போன்று. அல்ல திஸ்தௌகத நாரா, அவன் நெருப்பை மூட்டினான். அந்த நெருப்பு எரிய ஆரம்பித்து அதுக்கு பக்கத்துல உள்ளதெல்லாம் வெளிச்சம் தெரிகிற போது தஹபல்லாஹு பினூரிஹிம், அவர்களுடைய பார்வையை அல்லாஹ் போக்கிவிட்டான். அவர்களை இருளிலே சிக்க விட்டு விட்டான். லாய்வு சிரோன், அவர்கள் பார்க்க முடியாத நிலையில், பார்க்க தெரியாத நிலையில் அவர்கள் இருக்கிற போது அல்லாஹு தஆலா அவர்களை தவிக்க விட்டார் இப்படின்னு ஒரு ஆயத்து வருது. இப்ப இது என்ன அப்படின்னு கேட்டா, நாம போன வாரம் சொல்லும் போது சொன்னோம், ஒவ்வொரு இடத்திலையும் குர்ஆன் வந்து ஒரு உதாரணத்தை சொல்லி சொல்லுகிறது அப்படிங்கறத போன வாரம் சொல்லும் போது சொன்னோம். அதுக்கு உதாரணத்துக்கு நம்மளுடைய வாழ்வினுடைய நிலைகள்ல புறவறுப்புன்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில, நம்ம அதான் போன வாரம் சொல்லும் போது சொன்னோம். அதாவது பாப்பாத்தியம்மா மாடு வந்தா கெட்டு கெட்டாட்டி போ அப்படிங்கிறது ஒரு ஒரு சாதாரணமாக நடைமுறையில இருக்கிற ஒரு பழமொழி. அதே போன்று ஐந்தில் வளையாதது ஐம்பதிலே வளையுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இதே மாதிரி திருடனா பார்த்து திருண்டாட்டா திருட்ட ஒழிக்க முடியாது. இப்படி சில சில உதாரணங்களை சில வார்த்தைகளை வைத்திருக்கிறார்கள். இப்போ ஆங்கிலத்திலே கூட அதனுடைய அப்படி தமிழ் உருவை மாத்தி அல்லது அதனுடைய ஆங்கிலத்தினுடைய நேச்சர்லயே கூட ப்ரோவர்ப்ஸ் இருக்கு. எப்படி உதாரணத்துக்கு சொன்னா, பார்க்கிங் டாக் செல்டம் பைட்டுங்க, குறைக்கும் நாய் கடித்ததில்லை கடிக்காது என்ற அர்த்தத்திலே தழுவலிலே அது வருகிறது. இப்ப அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது எதற்காக வேண்டி வந்தது? உதாரணம் சொல்லி இன்னைக்கு நம்ம ஊர்ல பெரியவங்கள்ட்ட போய் நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா, வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குது ஏதாவது ஒன்னா கூட சின்ன பிள்ளைங்களை திருத்துறதுக்கு திட்டுறதுக்காக வேண்டி, இப்பா ஒரு காலத்துல சொல்லுவாக, எப்படி இப்படி ஆரம்பாக, ஒரு காலத்துல சொல்லுவாக அஞ்சுல வளையாது ஐம்பதுல வளையுமான்னு, நீ இப்பே இப்படி இருக்கியே பின்னாடி என்ன பண்ண போறேன் பாங்க. இந்த ஒரு காலத்துல என்ன சொல்லுவாங்கிற ஆரம்பிச்சாலே முடிஞ்சு நம்மால் மண்டை சொல்லி ஆரம்பிச்சிட்டியா நீ, பழைய காலத்துக்கு போயிட்டு ஏதாவது ஒண்ண சொல்லி அங்கேருந்து இளவெழுத்து எவன் என்ன காலத்துல என்ன செஞ்சானோ அது கொண்டு வந்து ஏன் தலையில கெட்ட பாக்குறியான்னு ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இது எதுக்கு இந்த உதாரணம் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு காலத்திலே நடந்தது, அதை என்ன செய்யறாங்கன்னா இந்த காலத்துல கொண்டு வந்து அதை வாழ்க்கையிலே அப்ளை பண்ணி பாக்குறாங்க. இங்க பாருப்பா இப்படித்தான் நடந்தது ஒண்ணு, அதனுடைய அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை ஒரே வரியிலே அமைத்து கொடுத்து இதை நீ விளங்கிக்கிட்ட அப்படின்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கையை நீ திருத்திக் கொள்ள முடியும் என்பதற்கு அந்த ஒரு வார்த்தையும் சொல்றாங்க. இது வந்து குர்ஆனினுடைய ஸ்பெஷல். மற்ற மொழிகள்ல இருக்கிறது எப்படியோ என்ன வேணாலும் குர்ஆன் இதுல வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த காலத்திலே இயற்கையிலே அரபுகள் கவிஞர்களாக இருந்தார்கள். அப்படி ரொம்ப மெத்தப்படுத்திதான் அவங்களுக்கு பழக்கம். இயற்கையிலே அந்த அரபுகளினுடைய அந்த பாஷை ஞானம் இருக்கிறதே ரொம்ப உயர்ந்த பாஷை ஞானம். அப்ப அதுல பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த குர்ஆனினுடைய தப்சீர்ல எழுதும் போது எழுதுகிறார்கள், மசல் என்று சொல்லக்கூடிய அந்த உதாரணங்களை சொல்லி சொல்லுவது அரபு மக்களிடத்திலே பொதுவாக இருந்த ஒரு வளமை. எதுக்கும் ஒண்ணுக்கும் உதாரணம் சொல்லுவாங்க. இப்ப குர்ஆன் என்ன செய்யுதுன்னா, அல்லாஹு தஆலா அதை வித்தியாசமான முறையில் இந்த இடத்திலே கையாளுகிறான். வேறு வேறு விதங்களிலே சொல்லி அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு விளக்கி வைப்பதற்காக வேண்டி வித்தியாசமான உதாரணங்களை கையாளுகிறான். உதாரணத்திற்கு ஒரு புத்தகத்தில் ஒரு தஃப்ஸீர்ல எழுதும் போது எழுதியிருந்தாங்க, என்ன அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு காலத்திலையும் இதே மாதிரி இருக்கு, இதே மாதிரி அரபுகள்டையும் உண்டு. அப்ப என்ன செஞ்சாருன்னு கேட்டா, ஒரு அரசர் ஒரு பெண் பார்ப்பதற்காக வேண்டி ஒரு பெண்ணை அனுப்பினார். தனக்கு போய் பெண்ணு பேசி முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளையை அனுப்பி விடுறாரு. அந்த பொம்பளைக்கு பேரு இஸ்லாம் என்று பெயர். அப்போ அனுப்பி விட்டார், நீ போய் கேட்டுட்டு வா. அவங்க போய் கேட்டுட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே இப்ப சபையில பல பேர் இருப்பாங்க, அரசருடைய சபைகளை பற்றி நன்கறி எல்லாரும் பல பேர் உட்கார்ந்து. இப்ப வந்த உடனே இந்த மேட்டரை கேட்கணும், இந்த மேட்டரை கேட்கணும். இது எப்படி கேட்கறது? ஆமா, நான் போன சொன்னே போய் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்தியா அப்படின்னு கேட்க முடியுமா? நீங்க சாதாரணமா நம்ம வீட்டுல எடுத்துக்கிட்டா கூட என்ன, ஆச்சா வீட்டுக்காரம்மா நம்ம ஆச்சியார பார்த்து கேக்கு, நான் போனில, ஆனா அவளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டுட்டு அது விளங்கி போச்சுன்னு அர்த்தம், முடிஞ்சு போச்சு. அப்போ இதே மாதிரி அந்த அரசர் என்ன செஞ்சாருன்னா கேட்டாரு, மா வரா அக்க யா இசாம், ஓ இசாம் என்று சொல்லுகிற அந்த பெண்ணே உனக்கு பின்னால் என்னன்னு கேட்டாரு. மா வரா அக்க அரபியில சொன்னா வரா சொன்னால் பின்னால் என்ற அர்த்தம், எனக்கு இருக்கிற பின்பகுதி. மா வரா அக்கன்னா என்னுடக்கு எனக்கு பின்னால் இருக்கிற பின்பகுதி, உனக்கு பின் இருக்கிற பின்பகுதி என்னன்னு கேட்கிறார். உனக்கு பின்னால் இருக்கிறது என்னன்னு இப்ப அசல் ருகத்துப்படி ஒருத்தர் டிக்ஷனரி எடுத்துட்டு போய் வச்சு அந்த இடத்துல அர்த்தம் பார்த்தாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு என்ன அர்த்தம் கிடைக்கும்னா, பின்னால என்ன இருக்குன்னு அப்ப திரும்பி பாருங்கன்னு சொல்லுவாரு. திரும்பி பாரு உனக்கு பின்னால என்ன இருக்குன்னு. அது இல்ல, நீ போய் வந்த காரியம் என்ன ஆகியதுன்னு கேக்குறாரு, சூட்சமா கேக்குறாரு. உடனே அந்த காலத்து பொண்ணும் கூட நல்ல அறிவா இருந்திருக்கு, உடனே அது பதில் சொல்லுச்சு, லஹு அபதல் மகம் அனி ஜபத் அப்படின்னு சொல்லுச்சு. லஹு அபதல் மகம் அனி ஜபத், மகம் என்று சொன்னால் அதாவது நம்ம ஊர்ல உர ஊத்தி வச்சிருப்பாங்கல்ல பால், அதுக்கு சொல்லுவாங்க மகள் அப்படின்னு சொன்னா. அப்ப அந்த உர ஊத்தி வச்சிருந்த பால் எடுத்துட்டு வந்து அதை அதாவது அதை அந்த கடைஞ்சாங்க அப்படின்னு சொன்னா என்ன கிடைக்கும், வெண்ணெய் தனியா போயிரு, அதுக்கு பின்னாடி வருகிற மோர் தனியாக வந்துவிடும். அப்ப சொல்லுச்சு அந்த அதாவது மோர் அதாவது தயிரில் இருந்து வெண்ணெய் பிரிந்து விட்டது அப்படின்னா போன காரியம் இன்னால் இல்லாகி இன்னா இலகி ராஜுவும் உங்களுக்கு அது தோதுபட்டு வராது, அவங்க வழியில் அவ போயிட்டு இருக்காக, அதனால உங்க வழியில நீங்க போங்க வாப்பா அப்படிங்கறத அந்த இடத்துல போட்டு நீ பொண்ணு கேட்டு விட்டல தரமாட்டேன் தாங்கி உன்னை பத்தி எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருக்கவனுக்கு அதிகமா போயிடும். அமைச்சர் பார்த்துட்டு என்னடா நம்ம ராஜா பொண்ணு கேட்டு அவன் தரமாட்டேன்னு சொல்றதானா ஊரு பெரிய நாட்டு பிரச்சனை ஆயிங்கிறத சமாளிக்கிறதுக்கு என்ன அறிவோட பேசிருக்காங்க பாருங்க. ஒரு சாதாரணமான விஷயத்தை அது சொல்லிச்சு, அந்த தயிரில் இருந்து வெண்ணெய் கலந்து விட்டது, இனி ஒன்னாக சேர்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது பாப்பா, உங்க அடுத்த வேலைய உங்க ராஜ மந்திரிய கூப்பிட்டு வேற யாராவது ஊர்ல இருந்தா பாத்துக்கீங்கன்னு சொல்லி முடிச்சிருச்சு. அப்போ இந்த அறிவு இருக்கிறத மிகப்பெரிய அறிவு. இப்படி ஒண்ணு ஒண்ணுக்கு இந்த பழமொழிக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா, இந்த பட்டிமன்றம் ஊர்ல நடக்கு, இன்னைக்கு நிறைய இடத்துல ஊர்ல பட்டிமன்றம் போட்டிருக்காங்க. இந்த பட்டிமன்றம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கும் ஒரு ஒண்ணுக்கும் ஒரு கதை இருக்கு. இதெல்லாம் கிராமத்து சைட்ல இருந்து ஆரம்பிச்சது, கிராமப்புறங்களிலிருந்து ஆரம்பிச்சு வந்து இன்னைக்கு உலக லெவல்ல பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பெரிய பெரிய ஆர்க இது பெரிய பெரிய குரூப், அதுக்கு பெரிய பெரிய அதாவது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல புடிச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பட்டிமன்றம் எப்படி தெரியுமா வந்துச்சு, அதனுடைய அசல் என்ன அப்படின்னு கேட்டா, மனிதர்களுக்கு இயற்கையிலே ஒரு குணம் இருக்கு, மனிதர்களுக்கு இயற்கையில. இப்ப நான் என்ன செய்யறேன், வாப்பா எல்லாம் வாங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பள்ளியாசல்ல தப்சீர் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாவூது அலி எடுத்த நோட்டீஸ் அடிச்சு ஊர் பூரா ஒட்டிட்டாகா, எல்லா இடத்துலயும் ஒட்டி இந்த ஆலிம்சா வந்து ஒரு வார காலமா உட்காந்து கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்காராம். போனா போயிட்டு போது அவருக்காக வேண்டிய நாள் வந்து உட்காந்து ஒரு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போங்க, கோட்டை பள்ளியாசல்ல ஏசி வேற போடுறாங்க நல்லா இருக்கு, வந்து உட்காந்து தூங்கிட்டு போங்கன்னு சொல்லி ஒட்டிருக்காக. அப்படி ஒட்டிருக்காளான்னு கேட்டாங்க, வேற பெரிய சங்கடம். இப்ப அப்படி ஒட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க, ஆனா எத்தனை பேர் வந்திருக்கிய, மீதி வெளியே நின்னுகிட்டு இருக்காங்க யாரப்ப, அவங்களுக்குலாம் குரான் பிடிக்காதோ, அவங்களுக்குலாம் குரான் பிடிக்காது. இன்னும் எத்தனையோ பேர் குரானை பத்தி வாயிலேயே பேசிக்கிட்டு இருப்பான், ஆனா அவன் உட்காந்து ஜாய குடிச்சிட்டு இருப்பான். உள்ள குரானத்தனை பத்தி பேசுறாங்க, நேத்து பேசின பேச்சங்க நம்ம ஒரு மஜ்லிஸ கடந்து போறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னா அது அல்லாஹ் ரசூலை பத்தி கேட்டா கொஞ்சம் போய் உட்காந்து எதுக்கு சொன்னதுக்காக வேண்டி உட்காந்துட்டு போயிருவோம் அப்படிங்கிற அந்த தாட் வருதா, யார் என்ன சொன்னா என்ன கரெக்டா கேட்கற விஷயம் சரியா இருக்கா, அவர் குரான் ஹதீஸ் அடிப்படையில சொல்றாரு அப்படின்னு பேசினா கூட போய் உட்காந்து பாப்போம் அப்படிங்கிற என்ன வருதா, இவன் தானா பேசுறான், இவன் நம்ம லிஸ்ட்ல வரமாட்டான் ஐயா. என்ன சொல்றது, குரான் ஹதீஸ்னாலும் அந்த கதை தான் வந்து சேருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க ஒரு ஹதீ குரான் மாநாடு நடக்குது, இதுக்கு மூணாவது மாடியில ஒரு குரான் மாநாடு நடக்குது. ஒருத்தர் வந்து கேட்டு போனா வெளியே என்ன, அப்ப ரெண்டு குரான் அவங்கள்ட்ட ரெண்டு குரான் வச்சிருக்கீங்களோ இல்லையா, வைத்தியாரத்தனமா இருக்கு. அப்போ இந்த இடத்துல இதுல என்ன சொன்னார் ஒருத்தர்னா, அப்ப அந்த பட்டிமன்றங்களுடைய ஆரம்பம் என்னன்னு சொன்னா, கிராமத்துல கேட்க மாட்டான், வாயா யோ இங்க வாயா, நான் உனக்கு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், நீ வாழ்க்கையில லைஃப்ல நல்லா இருப்பேன்னு சொன்னா கேட்க மாட்டான். அதுக்கு ஒருத்தன் ட்ரிக்க கண்டுபிடிச்சான், என்ன செஞ்சான்னா, டக்குன்னு பக்கத்துல இருக்க ஒருத்தவனுக்கு சாயா வாங்கி கொடுத்தான், கொடுத்துட்டு சொன்னா நான் சொல்றத போறா நீ செய்யணும், ரைட் வாணு, நான் சொன்னமில்ல நீ கேட்டியா, நீ சப்புன்னு ஒரு அறாரஞ்சான், என்னையா சொன்ன நீ, டேய் இப்படி செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல, அவனுக்கு ஒண்ணுமே புரியல, வாங்கி கொடுத்தது சாயா, அதுக்கு அடிப்பான்லாம் சொல்லவே இல்லையே, அடிப்பாங்கிறதையே சொல்லலையே, இப்படி செய்யக்கூடாதுன்னு எப்ப சொன்னா நம்மள்ட. உடனே அந்த இடத்துல சாயா கடல் ரெண்டு பேரும் வெளியே வந்தான், ஏ என்ன பிரச்சனை, ஏ இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க இவன் கேக்குறதே இல்லையா அப்படின்னு இன்னொரு அடி, அப்படி நாலு பேர் கூடனா பத்து பேர் கூட பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நீ என்ன சொல்லி அவன் கேட்கல. அப்ப சொன்னா இப்படி இப்படிதான் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன், இது நல்லதுதான், நீங்க சொல்லுங்க நல்லதா இல்லையா, நான் சொல்றது இவரை தண்ணி அடிக்க கூடாதுன்னு சொல்றேன், இப்ப இதுல வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன், பக்கத்துல நிக்கிறது யாரு, மதுபான கடை ஓனர், அவரை பத்து ரைட்டு, நான் சொல்றது ரைட்டா இல்லையா நீங்க சொல்லுங்க, ஆமா ஆமா தம்பி அவர் சொல்றது ரைட்டு தானப்பா. இப்ப இந்த ட்ரிக்க கடைபிடிச்சு என்ன செஞ்சான் தான் பட்டிமன்றம் வச்சான், பட்டிமன்றத்துல என்ன செய்வான், இவன் அவன் திட்டுவான், அவனை வந்துட்டுவான், மாத்தி மாத்தி திட்டிக்குமா, டே உன்னை பத்தி தெரியாதா நீ வந்து அப்படியே போறிய அப்படிமா, இவன் சொல்லுவான் உன்னையும் பத்தி தெரியாதா நீ தானே கூட வந்தேம்மா, நல்லா பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப இந்த கான்செப்ட உள்ள போய் பிடிச்சிட்டான், எதுல மக்கள் ஈஸியா வந்து கேட்பான், இன்னைக்கு இஸ்மாயில திருத்து கோட்டப்பள்ளியாசில உட்காந்து தப்சீர் செய்யறாரு அப்படின்னா என்னையா, ஒரு நோட்டீஸ் அடிச்சு நாளைக்கு விட்டுங்க, இஸ்மாயில திருத்துக்கும் இன்னொருத்தருக்கும் விவாத மேடை கோட்டப்பள்ளியில இருக்கிறதுன்னு சொன்னா சாயங்காலத்திலிருந்து கூட்டம் நெருக்கடி, அடாடா ரோட்ல பஸ் போக முடியல, ஹயாத்ரி செஞ்சு பக்கத்துல என்ன ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க கோட்டப்பள்ளியில, எதை பத்தி அடிச்சுக்கிறாங்க, மார்க் சம்பந்தமா பிக்கு வேணுமா வேணாமான்னு அடிச்சுக்கிறாங்க, அதுக்குன்னா கூட்டம் எப்படி அடிச்சுக்கிறாங்க பாப்போம், முடிஞ்சா நம்மளும் சேர்ந்து ஒரு அடி அடிப்பாங்க, என்ன பைத்தியாரத்தனமா இருக்கு இதுதான், இது வந்து நேச்சர், அங்க உள்ள போயிட்டான், போய் அங்கிருந்து தோண்டி எடுத்துட்டு வரோம். மானுசன்ட்ட இப்படி சொன்னா உள்ள போய் சேரும், எப்படி மெசேஜ் கன்ஃபர்மேஷன் எப்படி போய் சொன்னா அவரிடத்துல அடையும் என்பதற்கு தான் அந்த காலத்தை கண்டுபிடிச்சான். முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை லேசா ஒரு ஒரு இது போட்டு காட்டி இப்படி சொன்ன அஞ்சுல வளையாது ஐம்பதுலயா வளைய இப்பே திருந்தி தொடடா, இப்படி திருந்தாட்டி 50 வயசுலயும் இப்படிதான் இருப்பேங்கிறத சொல்லாம சொல்லி அந்த இடத்துல விளக்கி வைக்கிறாங்க. இப்ப அதே மாதிரி தான் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில இந்த இடத்துல கையாண்டிருக்கார். அப்ப இதுல அல்லாஹு தஆலா சொல்லுகிற அந்த விஷயங்கள் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி சில நேத்து நம்ம தாவூத் அலி ஹஸ்ரத்வங்க சொல்லும் போது இந்த மஜ்லிஸ்ல சொன்னாங்க, ரபியுல் அவ்வல் பிற பிறந்துருச்சு, அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறப்பினுடைய வரலாறு மௌலூது ஷெரீஃப் எப்படி மௌலூது ஷெரீஃப்னு சொன்னா மௌலூது ஷெரீஃப் ஓதுறதுன்னு போயிட வேணாம், பிறப்பினுடைய அந்த வரலாறு எப்படி அப்படின்னு சொல்லப்படும் அப்படின்ட்டு நேத்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவர்களுடைய. இப்போ வந்து நம்ம இடத்துல இருக்கக்கூடிய நம்ம சமுதாயத்தில் சில பேர்கிட்ட அப்படி இப்படி சொல்லி ரவுலான மூழு சும்மா கிடப்பாங்க, நேர்ச்சை கிழிச்ச கொடுப்பாங்க, கடைசி நேரத்தில் போனால் நேர்ச்சை கிடைக்கும். சகோதரர்களே விஷயம் அது அதுவல்ல, வரலாறுகள் சொல்லப்பட வேண்டும், தெரியப்பட வேண்டும். நான் கேட்கிறேன் வாய்கிடிய பேசுறாங்களே இதை பத்தி என்ன ஐயா மூழுது கூப்பிட்டு நான் ஒரே ஒரு வரலாறு ஒரு இன்சிடென்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட 9வது ஹிஜ்ரில என்ன நடந்துச்சு சொல்றா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. அட புக்க பாக்கணுங்க, என்னத்தை பாக்கணும், ஏன் எத்தனை கதை உள்ள நிக்குது, எத்தனை பாட்டு உள்ள நிக்குது, எத்தனை கழுச்சடைகள் உள்ள நிக்குது, எத்தனை அரசியல் வரலாறுகள் உள்ள நிக்குது, எத்தனை அரசியல் வரலாறு, அவன் மார்க்கோ போலோ என்ன செஞ்சாங்கிற, அப்புறம் வந்து இவன் என்ன செஞ்சாங்கிற, உலகத்தினுடைய கம்யூனிச கொள்கை எப்படி ஆட்சி புரிஞ்சுங்கிற இதெல்லாம் பேசுறியே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஹிஜ்ரியினுடைய அந்த ஆண்டுகளில் நடந்த வாழ்க்கைய மனப்பாடம் பண்ணி வைக்க முடியாதா, அப்ப தெரியாதா, அப்ப அது வேணான்னு எப்படி பா சொல்ற, உலக சமுதாயத்தினுடைய மனித நிலைகளினுடைய தலையெழுத்தை மாற்றியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை. அடுத்தவன் படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த அந்த இதுல 100 பேர்கள் என்ற அந்த வரலாறை தி ஹண்ட்ரட்ஸ் எழுதுனாமே எழுதுனான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னாடி போட்டு எழுதுறான். எப்படி எழுதுனா என்ன தாக்கம், வரலாற்றினுடைய தாக்கம். அப்ப அந்த வரலாறுகள் தெரியுமா, என்ன இன்சிடென்ட் நடந்துச்சு, பத்ரு எப்ப நடந்துச்சு, உஹத் எப்ப நடந்துச்சு, பத்ருன்னா பல பேருக்கு என்னன்னு தெரியல, எர்முக்கு போர் அப்படின்னு ஒரு போர் ஒன்று நடந்துச்சு, எர்முக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் நடந்துச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டு. அப்ப எர்முக்குன்னு சொல்லிட்டு எத்தனை முஸ்லீம் பேருக்கு தெரியும், எத்தனை ஆளுக்கு தெரியும், நெஞ்சில கை வச்சு சொல்லு. அப்போ நமக்கே இந்த வரலாறு இவ்வளவு கேப்புக்குள்ள கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய தகப்பனா இருக்கும் போதெல்லாம் 12 நாளும் எல்லா ஊர்லயும் மீலாது விழாக்கள் முழங்கும், அவ்வளவு வரலாறுகள் நடத்தப்பட்டது. இன்னைக்கு ஒரு ஊர்ல கூட எந்த மீலாது விழாவும் நடத்தப்படுறதில்லை, எங்கேயாவது அங்கங்க ஓரம் சாரம் அப்படி இப்படி. இப்போ இந்த ஒரு அந்த ட்ரெடிஷனுடைய கேப்புக்குள்ளே எவ்வளவு எங்கேயோ போயிருச்சு சமுதாயம். இன்னும் கொஞ்ச நாளா இப்படி போச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்ச நாள் கழிச்சு கேட்பான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் யாரு, நவுது பில்லாஹி மின் தாலிக், அல்லாஹ் அந்த சமுதாயத்தை பாதுகாக்கணும். அப்ப அது அல்ல நோக்கம் என்பது மௌலூது ஷெரீஃப் ஓதுனாங்க, நேர்ச்சை கொடுக்குறாங்க, வரலாறுகள் அந்த இடத்திலே ஒப்பி வைக்கப்பட வேண்டும். ஏன்னா வரலாறு பாதுகாக்கப்பட வேண்டிய உண்டு. இன்னைக்கு அந்த ஆர்எஸ்எஸ் காரர்கள் உள்ளே இருந்து தமிழ்நாட்டினுடைய அந்த வரலாறுகளினுடைய நிலையை மாற்றி எழுதிய போது கொதித்தெழு சமுதாய எப்படி எழுதலானும் நம்மால் சொல்லல, ஒரு அந்நியர் ஒருக்கு ஹிந்து பேட்டி கொடுக்கிறாரு, நானும் அந்த திட்டக்குழுவினுடைய தலைவராக இருந்தேன், அந்த பாடத்திட்ட குழுவினுடைய தலைவராக இருந்தேன், மாத்தி போட்டான் யாரு, காந்தியை சுட்டது கோட்சேங்கிற அந்த வரியை எடுத்துட்டான் உள்ளே இருந்து. ஆனா காந்தியை சுட்டதுக்கு கோட்சேங்கிறதுக்கு அவன் அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு, கோபால் கோட்சே சொல்லிட்டு இருக்காரு, என் தம்பி தான் சுட்டான்னு இருக்கும் போதே எடுக்கிறான், எங்க இயக்கத்திலே அந்த ஆள் இல்லைங்கிறான், மாத்தி விட்டானா. இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அதே மாதிரி அந்த அதாவது அரபியரின் மண்ணில் இருந்து அதே போன்று இஸ்லாமியர்கள் என்னென்ன கண்டுபிடித்தார்கள், குவாரசிமினா யாரு, அதே போன்று அந்த வல்லுநர்கள் வானத்தினுடைய நிலைமை, அதே போன்று இபுனு சீனா என்று சொல்லுகிற அவர்னா யாரு. இன்னைக்கு நான் போய் மெடிக்கல் காலேஜில் இருக்கும்போது மெடிக்கல் காலேஜில் இமாமத்தில் கொஞ்ச நாள் இருந்தேன், அப்ப பார்த்தா மாணவர்கள் எல்லா புக்கையும் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப சர்ஜரின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு ஃபைனல் இயர்ல அந்த மாணவர்களுக்கு நடத்தப்படுகிற சப்ஜெக்ட் சர்ஜரி. இப்ப இந்த சர்ஜரியினுடைய தோற்றம் பற்றி முதல்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு தான் சர்ஜரினா என்ன உள்ள போறான், கையை எப்படி வெட்டுறது, காலை எப்படி வெட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பார்ட்ஸா படம் போட்டு காமிச்சு எப்படி கிழிக்கிறதுன்னு போட்டிருப்பான். இப்ப முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் என்ன இருக்கும்னா, இந்த சர்ஜரியினுடைய தோற்றம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன் எழுதலாம். அந்த புக்கை வாங்கி ஒரு நாள் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்படி மெடிசின் சம்பந்தமா புக் இருக்கு, சர்ஜரி, ஆர்த்தோபெடிக், இப்படி ஒவ்வொரு சம்பந்தமாவும் இருக்கு. அப்ப அந்த சர்ஜரியை வாங்கி படிக்கும் போது அதுல ஆரம்பத்துல எழுதியிருக்கான், இந்த சர்ஜரியினுடைய தந்தை யாருன்னு கேட்டா அபிசென்னா அப்படின்னு போட்டிருக்கான். நம்மால் பூரா என்ன பண்ண பண்ணுறாங்க, அவிசென்னாதான் சர்ஜரியை கண்டுபிடிச்சார், அவிசென்னாதான் கண்டுபிடிச்சார். அவிசென்னா யாரு அப்படின்னு அப்படி உள்ள போய் நம்ம இதை எடுத்து பார்த்தா இபுனு சீனா. ஏன் இபுனு சீனா அவிசென்னான்னு கேட்டா தெரிஞ்சு பேர் இந்த துளுக்க பெயர் பேருங்கிறான். எப்படி இந்த ஆளுக பேர் பெயர் தெரிஞ்சு? இன்னைக்கு நம்ம மாணவர்கள் முஸ்லீம் மாணவர்களுக்கு படிக்கிறவனுக்கு நானும் அது தெரியுமா இபுனு சீனான்னு? தெரியாது. அவிசென்னா அவன் என்ன நினைச்சிருக்கான், யாரோ ஒரு அமெரிக்கா ஒரு லண்டன் போன்ற அந்த ஐரோப்பிய கலாச்சாரத்துல வந்தவர் கண்டுபிடிச்சிருக்காருன்னு நினைச்சுக்கிட்டான். நம்மளு கேட்டதுக்கு அவன் சொன்ன பதில் எனக்கு இது நேரடி லைவ் புரோகிராம் முன்னாடி பார்த்து அவர் சட்டையை பிடிச்சி கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் ஐரோப்பாக்காரன் கண்டுபிடிச்சிருப்பான். ஏ நம்ம ஆளுக்கு தான் கண்டுபிடிக்க தெரியாதுன்னு நல்லா தெரியுமே அவனுக்கு, நம்ம ஆளுக்கு கண்டுபிடிக்கவே தெரியாது. அது தமிழ்நாட்டுக்கா குறிப்பா நல்லா சொல்லுவான். அதை ஒருத்தன் பேசும்போது ஒரு கேசட்ல கேட்டேன், நம்ம ஆளும் கூட பெரிய கண்டுபிடிப்பாளர்கள் என்னங்க கண்டுபிடிப்பான் அப்படின்னு சொன்னா, நல்ல சாதத்தை ஆக்கி வச்சுட்டு அதை தூக்கி சாம்பார்ல போட்டா சாம்பார் சாதம், தயிர்ல போட்டா தயிர் சாதம், புளியில போட்டா புளி சாதம், இது கூட கண்டுபிடிப்பு இல்லையான்னா? இப்படி போச்சுன்னா கண்டுபிடிப்பு எங்க போய் நிக்கும்? அப்போ இது அல்ல. அப்ப நம்ம ஆளுக என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. வெக்கப்பட வேண்டிய சூழ்நிலை என்ன செஞ்சிருக்காங்கன்னு கூட நம்முடைய அறிவு தெரியாமல் இருக்கிறது. அப்ப இந்த ஆளுகளே எப்படின்னா, நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எப்படி பாதுக இதயத்துல நிக்கும்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைக்கிறேன் இந்த 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 ஆயத்தை எங்க போனாலும் சொல்லுவேன். அவர் சொல்லும் போது சொன்னார்கள், அதாவது வஜஅலனி லிஸான சித்கின் ஃபில் ஆகிரீன், வரலாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று முதல் அறிவுகோள் விடுத்தது குரான் தான். எடுத்து பாத்துக்கங்க, வரலாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று முதல் அறிவுகோள் கொடுத்தது குரான் தான். எடுத்து வேண்டாம், செக் பண்ணிக்க சொன்னாங்க. அந்த நபி சொன்னாங்க, வஜஅலனி லிஸான சித்கின் ஃபில் ஆகிரீன், ரப்பே ரப்பே வஜஅலனி, என்னுடைய வரலாறை நீ ஆக்குவாயாக, லிஸான சித்கின், சரியான சத்திய வரலாறாக, நான் எப்படி வாழ்ந்தனோ அந்த உண்மை வரலாறாக, ஃபில் ஆகிரீன், எனக்கு பின்னுண்டான நூறாண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் 50,000 ஆண்டுகள் 100,000 ஒரு கோடி ஆண்டுகளுக்கு பின் வருகிற அந்த சமுதாயம் கூட இந்த நபியினுடைய வாழ்க்கை வரலாறை படித்து இவர் சத்தியவாதி தான், இவர் இப்படித்தான் இருந்தார் என்று நான் இன்று எப்படி இருக்கிறேனோ அப்படியே அந்த சமுதாயத்திற்கு காட்டுவாயாக அப்படின்னு செஞ்ச துவாவை அல்லாஹ் குர்ஆன்ல போட்டிருக்கான்னா என்ன அர்த்தம்? அப்போ விளங்க வேண்டிய விஷயம், எத்தனை வரலாறு யாருக்கு தெரியும்? அப்ப 12 நாளும் இதை ரொம்ப பிரயோஜனமா பயன்படுத்த வேண்டிய ஒரு நாட்கள். சும்மா அப்படி இப்படி வந்து அது அப்படி அவங்க சொல்றாங்க இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதல்ல. அவங்க எவங்க எந்த எண்ணத்தை வேண்டாலும் சொல்லிட்டு போட்டு நமக்கு தேவையல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அதாவது சோசியல் ஆஸ்பெக்ட், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இருந்தாங்க அதே போன்று, அதாவது வேறு வேறு அரசியல் சூழ்நிலையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பங்களிப்பு எப்படி இருந்தது, குடும்ப வாழ்வில் இப்படி ஒன்னு ஒன்னையும் பார்த்தோம்னா அதுதான் இன்னைக்கு தேவையே தவிர வேறு ஒன்றும் தேவை கிடையாது. அப்ப அதை பார்க்கும் போது எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் அப்படியே மனதிலே நிற்கும். அப்ப அதுதான் தேவை. அப்ப உதாரணத்திற்கு பார்த்தோம் என்று சொன்னால், நான் சில விஷயத்தை படிச்சேன் நல்லா இருந்துச்சு, அத ஒரு ஒரு கலப்பு ஒரு அறிவு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தேவையான ஒண்ணு என்னங்க தேவையான ஒண்ணு? ஹைவானா நம்மள்ட்ட இருந்து ஹைவானா பிரிக்கிற ஒண்ணு, மிருகத்தையும் நம்மளையும் பிரிக்கிற ஒன்று இருக்கு. மிருகத்தையும் நம்மையும் பிரிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் துணியால, வேற எதுவும் கிடையாது. மிருகத்தையும் நம்மையும் பிரிக்கிற ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. என்ன அது அப்படின்னு கேட்டா, அந்த காலத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த காலத்து வரையும் அது ஒண்ணுதான். அது மட்டும் இன்னைக்கு மாறவே இல்லை, மத்தது எல்லாம் மாறிடுச்சு. இன்னைக்குதான் சட்டை போட கத்துருக்கான் நம்மளு, இன்னைக்கு தான் மீட்டர் 10 ரூபா கொடுத்து துணி வாங்கி தச்சுருக்கான், ஒரு காலத்துல சும்மா சுத்திக்கிட்டு இருந்தான். அந்த ட்ரெடிஷன், அந்த பழைய காலத்தை நினைவு கூர்ந்து, அந்த வரலாறுகளை நினைவு கூர்ந்து இன்னைக்கு கூட சில பேர் அப்படி போய்கிட்டு இருக்காங்க, எங்க மூதாதையர்கள்லாம் எப்படி இருந்தா தெரியுமில்ல, இப்படியா சுத்திக்கிட்டு தெரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு சாதாரணமா நம்மளும் போனா என்ன செய்ய போறாங்க? இதுதான் ஃபேஷன், இதுதான் வந்து அறிவு புரட்சிங்க, இதெல்லாம் என்னங்க அவுத்து போட்டு போறதா? அப்ப இது வந்து அந்த காலத்திலிருந்து இப்படித்தான் இருந்திருக்கான், அது மிருகமும் அப்படித்தான் இருக்கு. அப்ப இதுக்கு மிருகத்துக்கு வித்தியாசம் இல்ல. ஆனா மிருகத்தை விட்டு மனிதனை பிரிக்கிற ஒரே ஒரு செயல் இருக்கு உலகத்துல, அது மட்டும்தான். அது என்ன அப்படின்னு கேட்டா சிரிப்பு. என்னங்க மிருகம் இது பண்றது மாதிரிதான் நம்மளும் வந்து குடும்பம் நடத்தலாம், சாப்பிடுறது மாதிரி சாப்பிடுறான், வேற என்ன செய்த எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். என்ன அதுக்கு 5 ரூபா போச்சு, கொஞ்சம் குறவு இல்லைன்னா அதுவும் ஆபீஸ் வச்சு நடத்தி இருக்கும், அதுவும் ஒரு ஆபீஸ்ல போய் வேலை செஞ்சுட்டு இருக்கும், புறா டை கட்டிக்கிட்டு போச்சுன்னா எப்படி இருக்கு? சிங்கம் கோட்டு போட்டுக்கிட்டு போதுங்க ஆபீஸ்க்கு, எப்படி இருக்கு? அதுக்கு அல்லாஹ்வுத்தால அப்படி கொடுக்கல போனா போயிட்டு போகும், கொஞ்சம் குறைஞ்சா நம்ம ஆளுக்கும். ஆனா இந்த சிரிப்புங்கிறது இருக்க நம்ம ஆளுக்கு மட்டும்தான், வேற யாரும் கிடையாது, மிருகத்துக்கே கிடையாது. இப்ப இது முக்கியமான விஷயம், இதை எப்படி பயன்படுத்த வேண்டும், அதுல எப்படி நியாயம் சொல்லலாம் தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? அட சிரிக்கிறங்க, நம்ம யாராவது காலையில இருந்து இன்னைக்கு சிரிக்கவே மாட்டேங்க. அல்லது ஏங்க இவரை பத்தி தெரியுமா, 6 மாசம் ஆச்சு சிரிச்சு, சிரிச்சதே கிடையாது இந்த ஆளு. என்னத்தையும் சொல்லி பார்த்தாலும் சிரிக்கவே மாட்டான் அப்படின்ட்டு யாராவது காட்ட முடியுமா? எவ்வளவுதான் கொடூர உள்ளம் படைத்தவனாக இருந்தாலும் கூட சிரிக்கிறவன் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பான். இப்ப நம்ம உதாரணம், நம்ம நாட்டினுடைய முன்னாள் பிரதம மந்திரி இறந்து விட்டார், அவரை பற்றி சொல்லக்கூடாது. ஆனால் சொல்லும் போது சொல்லுவாங்க, சிரிக்க அந்தாளா ஆள் தெரிஞ்சிருக்கு. அப்போ அது அப்ப மனித வாழ்க்கையில் சிரித்து பழகுகிற போது எப்படி பழக வேண்டும், அதுக்கு உள்ள வரைமுறைகள் என்ன அப்படிங்கறத நாயம் சல்லா வளைவு செல்லம் அவர்கள் அந்த ஆஸ்பெக்ட்ல எப்படி இருந்து காமிச்சாங்க சமூகத்திற்கு, அதை பற்றி சில. அப்போ நாயம் சல்லா வளைவு செல்லம் அவர்கள் இயற்கையாகவே புன்னுருவல் பூகுப்பவர்களாக இருந்தார்கள். இயற்கையில் நாயம் சல்லா அலைஹி வஸல்லம் புன்னுரு, அதிகபட்சம் எந்த நேரமாக இருந்தாலும் சரி முகத்துல அதாவது அந்த புன்னகை இளையோடிக்கொண்டே இருக்கும். உள்ள கொதிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட தேவத்தினுடைய வேகம் உள்ள கொதிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படியே செக்க செக்க செக்கன்னு, ஆனால் கூட வெளியே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து யாருக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, தாயிகள் தாவத்து என்று தங்களை தாயிகள் என்று யார் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ முக்கியமான ஒரு பிரச்சனை அதுதான். சிரிக்கணும், உள்ள கவலை இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் உம்முன்னு இருந்தாருன்னா ஒருத்தன் கூட பக்கத்துல வரமாட்டான், போயிட்டே இருப்பான். ஏன் அப்படின்னு கேட்டா, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து காண்பித்தார்கள். ஒரு தடவை சொல்லும் போது சொன்னார்கள், இப்படி ஒரு வார்த்தையே உலகத்துல எந்த தலைவனும் சொன்னது கிடையாது. அப்படி என்ன சொல்ற வார்த்தை, அவ்வளவு பெரிய வார்த்தைங்க, எந்த தலைவனும் யார் எந்த லிஸ்ட்ல வேண்டாலும் எடுத்து காமிங்க, இப்படி ஒரு வார்த்தையை எவ்வளவு பெரிய சாக்ரட்டிஸ் கூட சொன்னது கிடையாது. என்ன சொன்னாங்க நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமினல் மஅரூஃபி, உனக்கு ஒரு நன்மையை தேடி தருவது, உனக்கு ஒரு சதக்கா செய்த தர்மத்தை கொண்டு தருவது எதுன்னு கேட்டா, அன் தல்கா அகாக்க பி வஜிஹின் தலிக்கின், ரோட்டிலே வருகிற உன்னுடைய முன்னால் வருகிற நண்பனை பார்த்து ஒரு புன்னகை சிந்தி விட்டு போகிறாயே, அதற்கும் தர்மம் செஞ்ச நன்மையே ரப்பு எழுதிட்டான்னு சொன்னாங்க. சதக்கா யாரு சொன்னா, சிரிச்சதுக்கெல்லாம் நன்மை உண்டு யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்ப அதுல என்ன இருக்கிறது புரிந்து கொண்டார்கள். அப்ப நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவல் அதிகமாக பூக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப புன்னகை என்பது எப்போது வரும் அடுத்து கேள்வி இருக்குல்லையா, எப்பங்க சிரிக்க முடியும்? ஒருத்தர் சும்மா சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்க என்ன செய்வோம், ஆஹா நல்லாதான் இருந்தாரு, கல்யாணம் கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருக்காரோ புதுசா போய், கல்யாணம் முடிச்சுட்டு வந்த சில பேருக்கு இப்படி ஆயிப்பேரு, எப்ப சிரிக்கிறது எப்ப சிரிக்க கூடாதுன்னே தெரியாது, சிரிச்சுக்கிட்டே பாடு. அப்ப நடந்த ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அவனுக்கு பயங்கரமான பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு, நினைச்சு நினைச்சு சிரிப்பான். பக்கத்துல இருக்கேன் பூரா பயந்து இவனை கொண்டு போய் துபாய் ஹாஸ்பிட்டல்ல விட்டு வந்துருவான், அதான் நமக்கு நல்லது, திடீர்னு உழுந்து கடிச்சுட்டானா ரொம்ப பேரும். அப்போ எப்ப எப்படி சிரிக்கணுங்கிற வரைமுறைகள் இருக்கு, கண்ணா அவனாலும் சிரிக்க முடியாது, ஆனா சிரிச்சு ஆகணும். சிரிச்சா நிறைய இன்னைக்கு சொல்றாங்க, சிரிச்சிங்க அப்படின்னு சொன்னா நோயெல்லாம் போகும், நோயெல்லாம். அப்ப அதுக்குன்னு உட்காந்து ஒரு குரூப், உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, அதுக்கு சிரிக்கிறதுக்குனே ஒரு குரூப் இருக்கு தெரியுமா, நோய் போறதுக்காக வேண்டி ஒரு ரூம் எல்லாத்தையும் அடைச்சு வச்சுக்கிட்டு தியானம் பண்றேன்னு சொல்லிட்டு சும்மா சிரிப்பாங்க, இப்படி இருக்கு. அது ஒரு குரூப் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் சும்மா சிரி. அப்ப அந்த சிரிப்புக்கு அவங்க என்ன வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்களோ நமக்கு தெரியாது. ஆனா இந்த சிரிப்பு புன் ஒருவல் இருக்கிறத என்ன, முன்னால் வருவது என்னுடைய சகோதரன், அவனை பார்த்து நான் சிரிக்க வேண்டும்னு மனதார சிரிக்கிற சிரிப்பு இருக்கிறது, அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படும். அப்ப சிரிப்பு எப்போது வரும், கடையில உட்காந்துருக்கேன், இந்த கடையில டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன், அவர் ஒருத்தர் ரோட்ல நடந்து போனாரு, இப்படி பாத்துட்டே இருந்தேன், வாழைப்பழம் எவனா திருட்டு அந்த ரோட்ல போட்டு வச்சிருந்தான், அது மேல காலை வச்சாரு, சர்ன்னு வலிக்கிட்டு போய் டம்முன்னு விழுந்தாரு, நல்ல ரோட்ல விழுந்துட்டாரு. இத பார்த்த உடனே எல்லாருக்கும் என்ன என்னடா வாழைப்பழத்துல வலிக்கி விழுந்துட்ட, ரெண்டு பேர் சொல்லுவான் வாழைப்பழத்துல அவனுக்கு மூஞ்சியே எப்படி இருக்கு வலிக்கி விழுந்தவனுக்கு, கேவலப்படுத்தி போட ஆயில. சரி நான் சொல்றேன், நீங்க அந்த இடத்துல விழுந்திருந்தா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா. இப்ப நான் அந்த இடத்துல விழுந்துட்டேன் என்ன செய்வேனா, எல்லாம் பாக்குறான் எல்லாம் என்ன செய்யறான், ஒருத்தனும் பாக்காம இருந்தானா பிரச்சனை இல்லை, அப்படி பேண்ட தட்டி விட்டுட்டு வலிச்சா கூட பிரச்சனை இல்லை, அப்படி நடந்து அந்த இடத்த விட்டு அந்த போய் ஏதாவது நடந்திருக்கா, கால்கள் உடஞ்சிருக்கான்னு அப்புறமா பாத்துக்கோன்னு. இப்ப இதனா இயற்கை, என்ன மட்டும் யாரும் பார்த்து சிரிக்க கூடாது, ஆனா எவனாவது விழுந்தா நான் பார்த்து சிரிப்பையா. இப்ப இந்த சிரிப்பு இருக்கிறது இது கேவலத்தனமான சிரிப்பு, இது இஸ்லாமியர்கள் நிறுத்தப்பட வேண்டிய சிரிப்பு. அப்ப எப்ப சிரிக்கணும், அப்ப உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம்னா எப்ப மனுஷர்கள்லாம் சிரிப்பாங்க, ஏதாவது ஜோக் அடிச்சா சிரிப்பாங்க. இப்ப இஸ்மாயில் அஜித் உட்கார்ந்து எதையாவது கண்டதும் கிடையாது பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா, அதை பார்த்தோன்னா எதுக்கு சிரிக்கிறான், ஏதோ ஒரு ஜோக் அடிக்கிறாரு, ஒரு நக்கல், ஒரு அதாவது ஒரு ஒரு நகை நகைப்பிற்குரிய விஷயத்தை சொல்லுகிறாருன்னு நம்ம எல்லாம் சிரிக்கிறோம். இப்ப இந்த ஆஸ்பெக்ட் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? அப்ப ஹதீஸ்ல வரும்போது வருகிறது, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சிறுப்பூட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இப்படி சிரிப்பூட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் சிரிப்ப வைப்பதிலே இது மாற்று கருத்து, யாருக்கும் மனக்கசப்பு, பொய் இது எதுவும் இருக்காது. பொய்ய சொல்லி ஒரு நடக்காத ஒண்ணு சொல்லி இவர் இப்படி தாயா செஞ்சார்னு ஒருத்தரை கொண்டு வந்து காமிச்சு அப்படி சிரிக்க வைக்க மாட்டாங்க. எது ஹக் இருக்கோ அதை சொல்லி சிரிக்க வைப்பாங்க. அப்ப அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி சிரிக்க வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஹதீஸ்ல நமக்கு வந்து உதாரணம் சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு ஹதீஸ்ல சொல்லும் போது சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்கது கான பி ரஹ்மி ஹுமூமிஹில் கதீரி வல் முத்தனபீ, மிக மிக கஷ்டங்களையும் இந்த தாவத்தினுடைய பாதையிலே மிகப்பெரிய கடு கொடூர சூழ்நிலையும் இதயத்திலே சுமந்து கொண்டிருந்தாலும் எம்சஹு, அவர்கள் மற்றவர்களுக்கு அந்த நகைப்பிற்குரிய நகைச்சுவையை சொல்லுவார்கள். வலா யகூலு இல்லல் ஹக், அவர்கள் உண்மையை தவிர வேறு எதையும் சொல்ல மாட்டார்கள். ஓ யஹ்யா மா அஸ்ஹாபிஹி ஹயாத்தன் ஃபித்ரியத்தன் ஆதியா, இந்த இடத்துல பார்க்கணும், ஓ யஹ்யா மா அஸ்ஹாபிஹி, அவர்கள் தங்களுடைய தோழர்களோடு வாழ்ந்தார்கள். ஹயாத்தன் ஃபித்ரியத்தன் ஆதியா, ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிலைமை எப்படி இருக்கும்? ஒரு சாதாரண ஒரு மனுஷருங்க, அவர் எப்படி இருப்பாரு? போறவங்கள்ட்ட பேசிக்குவாரு, பாக்குறவங்கள்ட்ட சிரிச்சுக்குவாரு, அப்படியே போவாரு, அப்படி டீ குடிங்க வாங்கினா டீ குடிச்சிட்டு போயிருவாரு. கொஞ்சம் ஸ்டேட்டஸ் கூடிருச்சு, அரசியல் லெவல்ல நம்ம பெரிய லெவல்ல பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம டிவிக்கெல்லாம் பேட்டி கொடுக்குறோம்னா அப்ப என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு ரோட்ல வாங்க மாச்சா அப்படின்னு கையை போட்டா விடுவானா? எடுறா கையில ஓடுறா, டீ குடிக்க இந்த கடைக்கு வாங்கணும், இந்த கடையில அவன் டீ குடிப்பான், வா அங்க போய் நீங்க நல்ல பெரிய ஹோட்டல இயற்கை. ஆனா நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடந்ததே கிடையாது, கூப்பிட்டா அந்த கடையில வந்து டீ குடிப்பாங்க. இன்னும் ஒரு ஹதீஸ்ல, அதாவது ஷமாயில் திருமிதி என்று அந்த ஹதீஸினுடைய கிதாபிலே நான் படித்த ஞாபகம் இருக்கிறது, என்னுடைய உஸ்தாத் என்னுடைய மதரசால நடத்தின அந்த ஞாபகம் இன்னும் இருக்கிறது. சொல்லும் போது சொன்னாங்க, யாராவது வந்து முசாபாகா செய்தால் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே, அவர் கையை எடுக்கும் வரை இவர்கள் கையை எடுக்க மாட்டாங்க. அந்த விஷயம் இப்படி இருக்கிறதுனாலதான் உள்ள போய் ஏறிச்சு, கடுமையா ஏறிடுச்சு, லேச்சமாசா ஏறல, அதை நினைச்சு நினைச்சு அழுத நாள்கள் இருக்கிறது. அந்த அதீச நினைச்சு நினைச்சு எப்படி இருந்தாங்க, எங்க ஆயிரம் வேலைங்க, அரசியல் தலைவர், சமூக தலைவர், பெரிய ஒரு அரசியல் சாம்ராஜ்யத்திற்கு அதிபதி, பல சகாபாக்களுக்கு குடும்ப சூழ்நிலையை சொல்ல வேண்டும், இஸ்லாத்தை சொல்ல வேண்டும், ஆயத்து இறங்கும் ஆயத்தை சொல்லணும், விளக்கம் சொல்லணும், ஹதீச சொல்லணும், அப்படி பம்பரமா சொல்ல வேண்டிய ஆளு ஒருத்தர், ஒரு ஆராபி ஒரு காட்டரபி அங்கேருந்து வந்து உட்கார்ந்து கையை கொடுத்து முகம்மது எனக்கு இஸ்லாத்தை சொல்லுங்கள்னு உட்கார்ந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கையை விடுற வரையும் விட மாட்டாங்க, அப்படியே கையை கொடுத்துட்டே இருப்பாங்க, அவர் கேட்கறதுக்கெல்லாம் பதிச்சுட்டு இருப்பாங்க. அதனாலதான் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லும் போது, ரஹ்மத்துல் லில் ஆலமீன், நபியே உம்மை இந்த உலகத்தினுடைய அருட்குடையாக அனுப்பி இருக்கிறோம், யாரும் அப்படி கிடையவே கிடையாது. இன்னைக்கு கூட ஹதீஸ்ல சொல்லும் போது, ஜும்மாலக்கே சொல்லும் போது சொன்னாங்க, முஸ்லீம்களுக்கு அல்ல, மூமின்களுக்கு அல்ல, காபிர்களுக்கு அல்ல, வானத்திற்கு அல்ல, பூமிக்கு அல்ல, மிருகங்களுக்கு அல்ல, செடிகளுக்கு அல்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து நல்லா சொல்லிட்டான். ஒரு செடி கவலைப்பட்டுச்சுன்னா கூட நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இதயம் மாடிவிடும். அப்ப இந்த மனிதருடைய கையை நான் உருவிட்டேன்னு சொன்னா கஷ்டப்பட்டுட்டாருமா, நான் என்ன செய்வேன், கை கொடுத்துட்டே இருந்தாங்க. எங்க நியாயத்தினுடைய வரலாறு எங்க? அதை இன்றைய சமுதாயம் படிக்கணும்னு ஏண்டா படிக்கிறாங்களாம். அப்போ இப்படி இருந்தாங்க நான் சொல்ல. அப்ப இந்த இடத்துல வருகிறது, யுஷாரிகுஹும் ஃபீ தஹ்கிஹிம், அவர்களுடைய சிரிப்பிலே பங்கு கொண்டார்கள். வலஅபிஹிம், அவர்களுடைய விளையாட்டிலே. ஓ மஸாஹிஹிம், அவர்களுடைய கேளியிலே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு கொண்டார்கள். ஓ யுஷாரிகுஹும் ஆலாமஹும், அதே போன்ற அவர்களுடைய கஷ்டத்திலே பங்கு கொண்டார்கள். ஓ அஹ்ஸானிஹிம், அவர்களுடைய கவலையிலே பங்கு கொண்டார்கள். ஓ மஸாஹிபிஹிம், அவர்களுடைய பிரச்சனையிலும் சஹாபாக்களோடு கலந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ்ல வருகிறது. அப்ப இன்னொரு ஹதீஸ்ல சொல்லும் போது சொல்றாங்க, இந்த ஹதீஸ் வந்து புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. வக்கது ரஹீனாஹு ஃபீ பைத்தி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஊட்டிலே, அவருடைய வீட்டிலே நாங்கள் காண கண்டோம். யுமாஸிஹு ஸௌஜாதஹு, அவர்களுடைய மனைவிமார்களிடத்திலே அவர்கள் அப்படி சிரிச்சு, அவர்களையும் சிரிக்க வைத்து ரொம்ப தமாஷா இருப்பாங்க. அதே போன்று அவர்களை வந்து ஆனந்தப்படுத்துவார்கள். முக்கியமான விஷயம், அவர்கள் ஏதாவது கதை சொன்னாங்க அப்படின்னு சொன்னா சின்ன புள்ள மாதிரி உட்கார்ந்து கேட்பாங்க. யாருங்க, வெளியே அரசியல் குடுங்கிட்டு இருக்கும், அப்படியே குடிச்சு எப்ப அரசியல் தலைவர்களுடைய சூழ்நிலை இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இல்லையா, வெளியே பதிரா உகதா எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். இங்க வீட்டுக்கு வந்துட்டானா அவங்க உட்காந்து கதை சொல்லிட்டு இருப்பாங்க, ஆமாங்க அன்னைக்கு கூட அப்படித்தான் நடந்துச்சு, இன்னைக்கு மனைவி மாருங்க, நம்ம என்ன சொல்லுவோம், சைத்தான், இதனாலதான் எல்லாமே வந்துச்சு. நேத்து இந்த கதையை கேட்டு கேட்டுதான் முசீபத்து பிடிச்சு போச்சு. இப்படிதான் அந்த பொண்ணுக்கு என்ன ஆகும், உடனே காலையில இருந்து அந்த நாலு செவரை தவிர வேற எதுவுமே தெரியாது. நம்ம ஆளு வந்த உடனே ஏதாவது பேசுவோம், அப்படியே பெரிய பிடிச்சு உட்கார்ந்துருக்கும். நீ போய் இப்படி சொன்னா மனசு அப்படி பதபதனும்,
நாயம் சொல்லா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு இந்த இடத்துல வச்சு எடுத்து பார்க்கணும். அவங்க என்ன கதை சொன்னாலும் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியா அப்படியா, என்னங்க தன்மை, என்ன தன்மைங்கிற சொல்லாட்ட அதனுடைய அந்த பிரதிபலிப்பு நிழல் பட்டால் கூட சத்தியமாக நீ சொர்க்கம் போய் சேர்ந்து விடுவாய். அப்ப பாருங்க, இதெல்லாம் கேட்கறதுக்கல்ல, நல்லா அழகா சொல்றாரு, டிசைனா சொல்றாருல்ல, செஞ்சு இம்ப்ளிமெண்டேஷன் அதான் அங்க கொண்டு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும் லைஃப்ல, அதான் நோக்கமே தவிர அழகா சொல்லிட்டு போறதல்ல. இப்ப புடிச்சு உருவம் அடுத்து என்ன செஞ்சிருக்கீங்க நோட்டு போட்டு எழுதிக்கே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி இடத்திலே பழகும் போது மன மகிழ்ச்சிக்கு அவர்களை உண்டாக்கி வைத்தார்கள். அதே போன்று அவங்க சொல்ற சின்ன சின்ன கதைகளை கேட்கக்கூடியவராக இருந்தார்கள் அப்படின்னு ஹதீஸ்ல வருது. இன்னொரு ஹதீஸ்ல இன்னொரு தடவை சொல்லும் போது சொல்றாங்க, இது எல்லாரும் கேட்ட ஹதீஸ், துசாபிக்கு மா ஆயிஷா, ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவரோட ஒரு நாள் ஓட்டப்பந்தியம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தி ஓடிட்டாங்க, வீட்டுக்குள்ள ஓட்டப்பந்தயம் நடக்குது, இங்க இருந்து அதை போய் தொட்டுட்டு வந்துடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் அதை தொட்டுட்டு திரும்பி வந்துட்டாங்க. இப்ப அன்னைக்கு இங்க ஆயிஷா கொஞ்சம் லேட்டு, இன்னொரு நாள் இதே மாதிரி போட்டி நடக்குது, அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோத்து போயிட்டாங்க, ஆயிஷா ஜெயிச்சிட்டாங்க. உடனே சொன்னாங்க, அன்னைக்கு நான் ஜெயிச்சதுக்கும் இன்னைக்கு நீ ஜெயிச்சதுக்கும் சரியா போச்சு. யாருங்க பேசிக்கிட்டு இருக்கா, என்னங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கணும். கதை கேட்டு ஹதீஸ் கேட்டு போனமல்ல, ஆழ்ந்து சிந்திக்கணும். எந்த ரசூல், எளிய அரசியல் தலைவர், உலக தலைவர், மக்கள் தலைவர், உள்ள என்ன அந்த சிவத்தை போய் நான் தொட்டுட்டு வந்துடுவேன், நீ தர்றியா நான் தர்றியா பாப்போம். அல்லாஹ் அக்பர். அப்போ இன்னொரு ஹதீஸ்ல வருகிற போது வருகிறது, ஒரு நாள் இது ஒரு முக்கியமான ஹதீஸ் பாருங்க, வக்கத் ருவி அன்ஹு வத்அ தஹரஹு லி பஸீதிஹி ஹஸன் வல் ஹுசைன், ஹசனும் ஹுசைனும் அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை தன்னுடைய முதுகுல சுமந்து, இது அதாவது யானை மாதிரி போய்கிட்டு இருந்தாங்க, நம்ம ஊர்ல இந்த யானை ஓட்டுவாங்க இல்லையா பேரப்பிள்ளைகளை சுமந்துக்கிட்டு, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யானை ஆக்கி அவர்களை முதுகுல உட்கார வச்சு நடந்து போறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைகளாக இருந்தாங்க. அப்ப அந்த நேரத்துல ஒரு சஹாபி உள்ள வந்துட்டாங்க, வெளிப்பாடாகவர்கள் நீங்கள் பிரயாணிக்கிற இந்த வாகனம் இருக்கிறதே ரொம்ப சிறந்த வாகனத்தில் நீங்க போய்கிட்டு இருக்கீங்க, என்னமோ குதிரை வண்டி இது யானை ஓடுதுன்னு நினைச்சுக்காதீங்க, நீங்க உட்கார்ந்து இருக்க வாகனம் அரிசியும் தாண்டி சிறந்தது ரஹ்மான் இடத்துல, அவ்வளவு பெரிய வாகனத்துல உட்கார்ந்துருக்கீங்கன்னு அந்த பிள்ளைகளை பார்த்து அந்த சஹாபி சொன்னவுடன் உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அங்கதான் பார்க்கணும், உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமல் பாரிசானி ஹுமா, என்ன சஹாபியை அப்படி சொல்லிவிட்டீர்கள், அந்த குதிரையில வர்ற வீரர்கள்ல இந்த ரெண்டு பேரும் ரொம்ப சிறந்தவங்க இல்லையா. இயற்கை இப்ப புரிய, பல மணி நேரம் ஹதீஸ் கேட்கறது முக்கியம் அல்ல, என்ன நடந்தது அங்கே, நடந்த நிகழ்வுகளுடைய வெளிப்பாடு என்ன, அது உள்ள ஏறிச்சுன்னா போதுங்க, ரைட்டு முடிஞ்சு, நீ உனக்கு சொர்க்கம் வாஜிபு. அப்ப இந்த தன்மையிலே ஒரு நபி இருந்திருக்காங்கன்னு சொன்னா எங்கள்கிட்ட என்ன வரணும், இந்த ரபியுல் அவ்வல்ல நினைச்சு வச்சுக்க வேண்டியது, இன்னைக்கு எடுத்து டைரியில குறிச்சு வச்சுக்க, என்னைக்கு நான் ஊருக்கு போறேனோ அல்லது என்னுடைய மனைவி இங்கு இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தது போன்று நான் நடக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். முடியாது, நம்மளால முடியாது, அது நல்லா தெரிஞ்ச கதை. வெளியே போயிட்டு ஆபீஸுக்கு போயிட்டு வந்தோம்னா அங்க உளுந்து புடுங்குற புடுங்கல, அடுத்து ஒரு வாரத்துக்கு அந்த அம்மா பேசவே பேசாது, அங்க உள்ள கோபம், எந்த உள்ள கோபம், ஆபீஸ்ல உள்ள கோபம், இவருக்கு கூட ஒண்ணு இல்ல, அந்த கோபத்தை இங்க காட்டினோம்னா ஒரு வாரத்துக்கு பேசாது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே எப்படி இருந்தார்கள். இப்ப இன்னொரு ஹதீஸ் வருது, இதை சொல்லி நம்ம முடிச்சுக்குவோம், டைம் ஆயிடுச்சு. அப்புறம் அதிர்த்தவங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எந்திரிச்சு ஜிப்பா புடிச்சுக்க பெரிய பிரச்சனை ஆயிருங்க. அப்ப இந்த இடத்துல சொன்னாங்க, ஒரு தடவை ரஐனாஹு யம்ஸஹுமா தில்கல் இம்ரத்தில் அஜூஸா, ஒரு ஒரு வயதான பெண்மணி வந்துச்சு, அது வந்து சொல்லுச்சு, உது உல்லாஹ அன் யதுகுலனில் ஜன்னா, நாயகமே நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு துவா செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லுது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபகால லஹா யா உம்மி ஃபுலான், ஓ அவருடைய அம்மாவே, அவருடைய தாயாரு, இன்னல் ஜன்னத்து லா யதுகுல் லா யதுகுல் அஜூஸா, கிழவிமார்கள் சொர்க்கத்துக்கு ஒரு காலத்திலையும் போக முடியாதுன்னு சொல்லுச்சு. இந்த வரலாறு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே அந்த அம்மா கோன்னு உட்காந்துட்டு அழுகுது, என்ன இப்படி சொல்லி போட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இப்படி சொல்லி போட்டா நம்ம எங்க போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுகுது. அப்ப அவர்களுக்கு விளங்க வைத்தார்கள், அப்ப அவங்களுக்கு அந்த பொம்பளையை கூப்பிட்டு விளங்க வைக்கிறாங்க, இன்னஹா சத்தியமாக அந்த நிகழ்வு இருக்கிறது. ததுகுலு ஹீன ததுகுலுல் ஜன்னத்தை லன் ததுகுலுஹா அஜூசா, ஒரு பெண்மணி அந்த சொர்க்கத்திற்குள்ளே போகிற போது கிளவியாக போமாட்டார். பல் ஷாபத்தன் ஹுசனா, ஒரு அழகிய ஒரு மங்கையாக செல்லுவாள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன் நான் இதை இப்படி சொல்றேன்னு கேட்டா, அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், தலா அலைகள் ஆயா, அந்த பெண்ணுக்கு ஆயத்தை ஓதி காட்டினார்கள். சொர்க்கத்தின் பெண்களுடைய சூழ்நிலை என்னன்னு, இன்னா அன்ஷனாஹுன்ன இன்ஷா ஆ, அல்லாஹ் வாக்கியால சொல்றான், இன்னா அன்ஷனாஹுன்ன இன்ஷா ஆ, அந்த சொர்க்கத்திலே வர இருக்கிற அந்த மனைவிமார்களை அல்லது ஹூரிலீன்களை நாம் ஒரு படைப்பாக, ஒரு புதிய ஒரு அணுகுமுறையாக அவர்களை அந்த இடத்திலே நாம் புதிய படைப்பாக புரொடக்ஷனாக ஆக்கி வைத்திருப்போம். இன்னும் அவர்களை கண்ணிகளாகவே ஆக்கி வைத்திருக்கும், இங்க மனைவிகளாக இருந்தாலும் அங்கு கிடைக்கும் போது கண்ணிகளாகவே ஆக்கி வைத்திருப்போம். அதே போன்று அத்தராபா, என்ன சொல்றா, உறவன் அத்தராபா, இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம் அதுதான். அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், உங்கள் சம வயதுடையவர்களாக, சம ஒரே வயசுடைய ஆள்களாக, உங்க கணவனுக்கு தக்கபடி அதே போன்று கன்னிமார்களாக உங்களை புது ஒரு புது பொலிவுடையவர்களாக ஆக்கித்தான் நாங்க அனுப்புவோமே தவிர வேற அனுப்ப மாட்டோம்னு அல்லாஹ் சொல்றானேமா, அதனாலதான் சொன்னேன். இப்ப இதுல பொய் இருக்கா, சத்தியத்தை சொன்னாங்க. ஆனாலும் கூட அந்த இடத்துல உட்கார்ந்து சஹாபாக்கள் தக்குன்னு கேட்டு சிரிச்சாங்க. இப்ப இது நாயகத்தினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சூழ்நிலையாக இருந்தது. இன்னொரு தடவை ஒரே ஒரு சம்பவம் இதை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐமன் என்கிற ஒரு நபி தோழி, அதாவது ஒரு பெண்மணி சஹாபி பெண்மணி வந்தாங்க. வந்து சொன்னாங்க, இன்ன தௌஜி எது ஊக்க, என்னுடைய கணவர் உங்களை அழைக்கிறார், உங்களை அழைக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஒமன் ஹூவ, ஒமன்னா யாரு, ஹூவன்னா அவரு, ஒமன் ஹூவ, யார் அவரு அப்படின்னு கேட்டு திரும்ப உடனே கேட்டாங்க, அஹுவல்லதி பி ஐனி பி ஐனிஹி பயால், அவருடைய கண்ணுல வெள்ளையா இருக்குமே அவரா, உங்க வீட்டுக்காரர் அப்படின்னு சொன்னா யாரு கூப்பிட்டா என்ன, உங்க கண்ணுல வெள்ளையா இருக்குமே அவரா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, வல்லாஹி மாபி ஐனிஹி பயா, என்னுடைய புருஷன் கண்ணெல்லாம் வெள்ளெல்லாம் இல்லங்க அப்படின்னு சொல்லிச்சு. திரும்பவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன உடனே அவர் சொல்லிச்சு, வல்லாஹி அப்படிலாம் என்னுடைய கணவனுடைய கண்ணுல வெள்ளையே கிடையாதுங்க சத்தியமா. எந்த பொண்டாட்ட போய் கேட்டு பாருங்களேன், உங்க வீட்டுக்காரரா இனா போனாள் அப்படின்னு சொல்லி பாருங்களேன், வேற ஏதாவது பிஞ்சு போயிரும். ஆனா உள்ளாட்டி நடக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும் பதறு உகது நடந்துகிட்டு இருக்கும், டமார் டமார். அந்த கதையை கூட வந்து சொல்லுவாங்க உங்கள்ட்ட, அவர் இருக்காரு இவர் இவரெல்லாம் நம்பி என்ன எதுக்கு கட்டி கொடுத்தான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஆனா அதே வார்த்தையை நீங்க திரும்ப சொல்லிட்டு அது அப்பே எனக்கு தெரியும், அதனால பரவாயில்ல நீங்க விட்டுருங்களேன்னு சொல்லுங்க, உங்களை விடுவாங்க. அதனால என்னதான் நடந்தாலும் அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, அடுத்தவன் சொன்னா ஒரு காலமும் ஏத்துக்காது. அப்ப அந்த அந்த சம்பவம், அந்த பெண்ணினுடைய இயற்கை என்ன, நேச்சர், ஒரு பெண்ணுடைய நேச்சர், அவங்களுடைய இன்னும் சொல்லணும்னா சைக்காலஜி எப்படி இருக்குன்னு அந்த பக்குவத்தை விளக்குறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்களுடைய சைக்காலஜி என்ன அது படிச்சுக்கிட்டாங்க, இன்னைக்கு நம்ம ஆளுகளுடைய பல பேருடைய லைஃப் சும்மா ஜிம் ஜிம் இருக்கும், ஆனா சைக்காலஜி தெரியாது. பொம்பளைக்கு என்ன சைக்காலஜிங்கிறது தெரியாது, ஏன்னா ஆம்பளைக்கு முன்னாடி என்ன சைக்காலஜின்னு தெரிஞ்சாதானே பொம்பளையுடைய சைக்காலஜியை பத்தி இவங்க தெரிஞ்சுக்க முடியும், அதனால அது பெரிய பாடம். இப்ப அந்த இடத்துல வந்து அப்படி சொன்ன உடனே அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மாமின் அஹதின் இல்லா பி ஐனிஹி பயாதுன், எந்த மனுஷர் இருக்காரு உலகத்துல அவருடைய கண்ணுல வெள்ளை இல்லாதவரு, இந்த கருப்பு முடிய தவிர வெள்ளை இருக்குல்ல எல்லாத்தையும் இருக்கு. சும்மா கேட்டாங்க, உங்க வீட்டுக்காரர் கண்ணுல வெள்ளை இருக்கும்லான்னு அந்த அம்மா பயந்து போச்சு, எதையோ குறை சொல்லிக்கிட்டு இருக்கா ரசூல்லான்னு. உடனே சொன்னாங்க, இல்லம்மா எந்த இந்த உலகத்துல யாருக்குதான் இல்ல வெள்ளை. அப்போ இப்ப இந்த ஹதீஸ் படிச்சு முடிச்சாச்சு, இப்ப இந்த ரெண்டு மூணு விஷயம் படிச்சோம், அவ்வளவுதான் மேட்டரோட தான். எப்படி ஹசன் ஹுசைனை முதுகிலே ஏற்றிக்கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்கள், தங்களுடைய மனைவி இடத்துல இருக்கும் போது எப்படி நடந்துகிட்டாங்க, அவங்களை எப்படி சிரிப்பு உண்டாக்குனாங்க, அதே போன்று ஏதாவது ஃபங்க்ஷன் ஊர்ல வந்து நடந்துச்சு அப்ப வந்து அங்கெல்லாம் போட்டிகள் நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்ப கதவுல கை வச்சுக்கிட்டு ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய தங்களுடைய தாவங்கொட்டை அவருடைய இந்த இந்த பகுதியில வைத்திருந்தார்கள், தோள்பட்டையில வந்து நின்று பாத்துக்கிட்டு இருந்தாங்க, அனுமதி கொடுத்தாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி, அது அந்த அந்த என்ஜாய்மெண்ட். இப்போ இப்படி எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை உள்ளெடுத்து வாழ கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் வரலாறுகள் தானாக நிற்கும். இது பெரிய ஆச்சரியம் ஒண்ணு வரல, நம்ம சொன்னது மாதிரி அப்படி நின்னு மனப்பாடம் பண்ணி அப்ப அப்படி போனாங்க எட்டாவது ஹிஜ்ரி ஆண்டில நடந்த அப்படிங்கறதல்ல. அப்ப விளங்க வேண்டிய விஷயம் என்னங்க அப்படின்னு சொன்னா, வரலாறை கேட்டுக்கொண்டு செல்வதல்ல. ஒரு விஷயம் இன்னைக்கு கேட்டாலும் கூட போய் நடந்து காட்டுங்க, போய் அப்படி படித்து காட்டுங்க, வீட்டுல இருந்து காட்டுங்க, என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு பாருங்க. அதுக்கு பின்னாடி வந்து இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது.